ஆதியாகமம் புஸ்தகம் 47 12 வசனம் முதல் 20 வசனம் முடிய 27 வசனம் முடிய ஆதியாக 47:12 முதல் 27 வசனம் முடிய யோசேப்பு தன் தாத்தனையும் தன் சகோதரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது. தேசம் எங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவர்களை யோசேப்பிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கிக் கொண்டு அந்த வருஷம் அவருடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆதாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்த பின்பு மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவிழந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவர்களும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை, இதை எங்கள் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் அல்ல, நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமோ? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆதாரம் கொடுக்க வேண்டும், நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம். பார்வோனுக்கு ஆதீனமாய் இருப்போம், நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்பொழுது அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இதனால் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்கள் குடிமாறி புகப்பணினான். ஆசாரியுடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை, அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்தபடியால் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. இன்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிக் கொண்டேன், இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்திலே விதையுங்கள், விளைவில் 1/5 பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற 4 வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆதாரமாகவும் உங்களுக்கு உங்களேதா இருக்க கிடவது என்றார். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்றார்கள். 1/5 பார்வோனுக்கு சேரும் என்று யோசேப்பு இட்ட கட்டளையின்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். உட்காரும். ஆதியாகமம் 45:1 சென்ற வாசிக்கலாம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதை 45:1 வாசிக்கிறோம். தன் சகோதரமார்க்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது எல்லாரையும் அந்த இடத்தை விட்டு போகும்படியாக சொல்லுகிறான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணுகிறான். பின்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள், நம்ம வெற்றி போட்ட யோசேப்பு தான் எகிப்தின் மேல அதிகாரியாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார்கள். இனி கொடுக்க போற செய்தி தலைப்பு என்னவென்றால், எக்கனாமிக் ரீசெஷன். எக்கனாமிக் டிப்ரெஷன் என்றால் பொருளாதார வீழ்ச்சி. எக்கனாமிக் ரிசெஷன் என்றால் பொருளாதார மந்த நிலைமை. இப்பொழுது பொருளாதார மந்த நிலைமை ஏற்படுகிறது. அது பைபிள்ல இருக்குதா? பைபிள்ல இருக்கு. இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷனை பற்றி பைபிள்ல நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம், அது வந்து ஜெனிசிஸ் வந்து சீட் புக்கா இருக்கிறது, வித்தின் புஸ்தகமாக இருக்கிறது. அங்கே வந்து வித்து மாதிரி இருக்குது, வெளிப்படுத்தல வந்து அது ஹார்வெஸ்ட் புக்கா இருக்கிறது. அங்கே அறுவடை வருகிறது. கீழே போட்ட வித்து தான் மேல வந்து மல்டிபிள் ஃபார்ம் ஆக அறுவடைக்கு வருகிறது. அதே வித்து தான் மறுபடியும் வருகிறது. நம்ம இப்பொழுது நடக்கிற உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அல்லது ஆவிக்குரிய சம்பவங்களா இருந்தாலும், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்றாலும், எல்லாமே ஆவி அன்னத்தில் இருக்கு. அது வெளிப்பட்ட விசேஷத்திலே இருக்கு. இதனால்தான் சாத்தான் இந்த ரெண்டு புஸ்தகத்தை பகைக்கிறான் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அங்கேதான் எல்லா மிஸ்டரியும் இருக்குது. ஆதியாகமத்திலையும் வெளிப்படுத்தலையும் இருக்கிறது. ஆதியாகமம் வந்து சீடா இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் ஹார்வெஸ்ட், அது முடிவாக இருக்கிறது. அதேதான் வந்து மறுபடியும் அங்க நிகழ்கிறது. இப்பொழுது இருக்கிற உலகம் இருக்கிற நிலைமையும், நம்முடைய இந்தியா இருக்கிற நிலைமையும், நம்ம இருக்கிற சூழ்நிலையும் எவ்விதமாக இருக்கிறது, இனி எவ்விதமாக மாறப்போகிறது, பொருளாதாரம் எவ்விதமாக இருக்கும் என்பதை இதை பைபிள்ல நம்ம பார்க்கும். அதைத்தான் அந்த பிக்சரை தான் உங்களுக்கு இயற்கை தினத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் இந்த கருப்பு குதிரையின் மேல அந்திகிறிஸ்து பயணம் செய்கிறார். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்று நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, அங்க வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன் அங்க ஏற்படுகிறது. ஆதார பொருட்கள் அங்க தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அதனால கொஞ்சம்தான் இருக்கிறது, எண்ணெயும் கொஞ்சம்தான் இருக்கிறது, திராட்சரசம் கொஞ்சம் இருக்கிறது. அதை சேதப்படுத்தாது. மன ஒரு ஸ்கார்சிட்டி, அங்க ஆதார தட்டுப்பாடு வருவதை அங்க சொல்லப்பட்டிருக்கு. நாலாம் உத்திரையில பார்க்கும் பொழுது இத பிசாஸ் வந்து அங்க மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாதினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்டங்களை கொலை செய்யும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பட்டயம், பஞ்சம், சாது, துஷ்ட மிருகங்கள் எல்லாமே இப்பொழுது வந்து கொண்டிருக்க. தமிழ்நாட்டில் வந்து மழை சரியாக பெய்யவில்லை, விவசாயம் சரியாக நடக்காது. அப்படின்னாலே பயிர் கருகி போனதினாலே 100 பேருக்கு மேல விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று நீங்க பேப்பர்ல வாசிக்க முடியும். அதனால இந்த வருஷம் வந்து மிக வறட்சியான வருஷம், பஞ்சமான வருஷம். அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணது எவ்விதமான ஒரு காலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் பொருளாதார மந்த நிலைமை ஏற்படும், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அந்திகிறிஸ்து ஒரு மனுஷனுடைய ஆளுகை உலகம் முழுசிலும் வரும் என்று நமக்கு வெளிப்படுத்தும் விஷயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆதியாகமத்திலே ஒரு ஷேடோவாக, மறைபொருளாக, வித்தாக அங்கே இருக்கிறது. பவர் வந்து ஒரு மனுஷங்கிட்ட வர வேண்டியதாக இருக்கும். இப்பொழுது பவர் என்ன செய்யறால் அது பல இதில் டிவைட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதை ஒவ்வொரு நாட்டும் வந்து ஒவ்வொரு ஆதிக்கத்தின் கீழ் இருக்குது. கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கிறது, இஸ்லாம் கண்ட்ரிஸ் இருக்கிறது, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருக்கிறது. இவ்விதமாக பல ராஜ்யங்கள் வந்து பவர் வந்து செதறி கிடக்கிறது. பின்பு இந்த பவர் எல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆளுகையில கிழவர். வா அந்திகிறிஸ்து என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அந்திகிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது பவர் வந்து ஒரு மனுஷனுடைய கீழே வரும் பொழுது டோட்டல் எக்கனாமிக் கண்ட்ரோல் பொருளாதாரம் எல்லாம் ஒரு மனுஷனுடைய கீழே வரும் பொழுது மனுஷர்கள் வந்து சுயாதீனமாக சுதந்திரமாக ஜீவிக்க முடியாது, அடிமைகளாக மாற வேண்டியது வரும். அதுவிதமான ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். The Catholic Church must control the wealth of the world. உலகத்தில் கத்தோலிக்க சபையானது உலகத்தினுடைய எல்லா ஆசிகளையும் அது கையாளும். அது அவங்களுடைய கைவசமாக மாற வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாமே பைபிள்ல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. These things are in the Bible. அதனால நம்ம சந்தோஷப்படுகிறோம். நமக்கு உலகத்தில் என்ன நடக்க போகுது, இப்பொழுது என்ன நடக்கிறது, தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம திட்டவட்டமாக அறிந்திருக்கிறோம். அது எகிப்திலே யோசேப்பு ஆளுகை செய்யும் பொழுது மந்த காரியங்கள் தான் இப்பொழுது ரிப்பீட் ஆகிருக்கு. சாத்தான் அதைத்தான் பயன்படுத்துகிறான். ஆனா எகிப்திலே வந்து பார்வன் சொப்பனம் காண்கிறான், ஏழு கொழுத்த பசுக்கள் இருக்கிறது, ஏழு வக்கட்ட பசுக்கள் இருக்கிறது. இந்த ஏழு வக்கட்ட பசுகள் போய் கொழுத்த பசு சாப்பிட்டு சாப்பிட்டாலும் கூட அது வந்து வக்கட்ட பசா தான் இருக்குது. திங் கவுஸ் அண்ட் ஃபேட் ஹவுஸ். இந்த திங் ஹவுஸ் கவுஸ் வந்து ஃபேட் கவுஸ் சாப்பிட்டாலும் அது தின்னா தான் இருக்கு. அதே போல நல்ல ஏழு கோதுமை கதிர்கள் இருக்கிறது, ஏழு சாதியான தீந்து போன கதிர் இருக்கிறது. இந்த ஏழு அந்த தீந்து போன கதிர் சாதியான கதிர் வந்து நல்ல கதிரை சாப்பிட்டாலும் அது அப்படிதான் இருக்குது. இந்த சொப்பனத்தை வந்து கர்த்தர் பார்வோனுக்கு கொடுத்தார். அதனுடைய வியாக்கியானம் அர்த்தம் என்னவென்று எந்த மந்திரவாதியாலும் சோசியக்காரனாலும் சொல்லக்கூடாது இருந்தது. அப்போது அந்த பானபாத்திரக்காரன் வந்து யோசேப்பு என்கிற ஒரு புருஷன் இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான், அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவனாக இருக்கிறான். எனக்கு என் வாழ்க்கையில் அவன் சொன்னது கரெக்டா நிறைவேறினது, அதனால அவனை கூப்பிட்டால் அவன் அர்த்தத்தை சொல்வான் சொல்லும்போது யோசேப்பு அங்கே கொண்டு வரப்படும் பொழுது யோசேப்பு வந்து பார்வோன் கண்ட சொப்பனத்தை அவன் தரிசனமாக பார்க்கிறான். சொப்பனம் என்பது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது வருகிறது, நம்முடைய சப்கான்சியஸ்ல வருகிறது. ஆனா தீர்க்கதரிசிகளுக்கு சப்கான்சியஸும் ஃபர்ஸ்ட் கான்சியஸும் ரெண்டு அருகில இருப்பதனால அவங்க கண்ணை முடிச்சுக்கிட்டே அவங்க காண்கிறாங்க. அவங்க யோசேப்புக்கு அது விஷயமா வந்தது. பார்வோன் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை அவன் பார்க்கிறான், இது அவனுடைய வியாக்கியானத்தையும் அவன் விஷயம்ல பார்க்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஏழு கொழுத்த பசுக்களும் ஏழு நல்ல கதைகளும் ஏழு நல்ல வருஷம், அந்த ஏழு வக்கட்ட பசுக்களும் ஏழு சாதியான அந்த கதிர்களும் வந்து ஏழு பஞ்சமான வருஷம். இந்த ஏழு செழிப்பான வருஷத்துல திரளாக விளைச்சல் இருக்கும், ஆனாலும் அது பஞ்சகாலம் வரும் பொழுது அது கட்டுப்படி ஆகாது, அதை சாப்பிட்டுரும், ஜனங்கள் வந்து பஞ்சத்தினால மடிந்து போவார்கள் என்று அவன் சொன்னது மட்டுமல்ல ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறான். நீர் வந்து செழிப்பான காலத்தில் தானியத்தை சேர்த்து வைத்தால் பஞ்ச காலத்தில் ஜனங்கள் மடிந்து போகாதபடி அதை சப்ளை பண்ணலாம் என்று சொல்லும் பொழுது இதை பார்வோனும் அவனுடைய மந்திரிமார்களும் சொல்லுகிறார்கள், தேவாவியை பெற்ற இந்த யோசேப்பை போல யாருமே இல்லை. அதனால நீதான் எல்லாத்துக்கும் எகிப்துக்கே அதிகாரி, நீ வந்து என்றால் என்னுடைய குடும்பத்துக்கும் நீதான் அதிகாரி, எகிப்து தேசத்தை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிற, உன்னுடைய உத்தரவில்லாதபடி ஒருவனும் வந்து கைய கால கூட நீட்ட முடியாது. எல்லா பகரும் இதை என்ன சேர்ந்தால் ஜோசப்புக்கு கேன்சர் ஆகிவிட்டது. பாவோனிடத்திலிருந்து ஜோசப்புக்கு கேன்சர் ஆகும் பொழுது எகிப்து வந்து செழிப்பா இருந்தது. ஹலலுயா. எகிப்தில் வந்து சாவு இல்லாதபடி இருந்தது. பல கடைசி நேரத்தில் இந்த பவரானது இந்த சாத்தான் என்ன செய்யறான் என்றால் இதை தான் அவன் பயன்படுத்துகிறான். சாத்தானுக்கு நத்திங் ஒரிஜினல், அவனுக்கு எந்த காரியமும் ஒரிஜினல் கிடையாது. அவன் வந்து இன்னொருத்தான் காப்பி அடிக்கிறான், அவனுக்கு ஒரிஜினலா எதுவும் கிடையாது. அதனால அவன் என்ன செய்யறான், இதைத்தான் கண்ட்ரோல் பண்ணுறான். பவர் எல்லாம் தனக்கு கொண்டு வருகிறான், தனக்கு கொண்டு வந்து உலகத்தை தன் ஆதிக்கத்திலே கொண்டு வருகிறான். யோசேப்பு ஆதிக்கத்திலே அந்த பவர் சிட் ஆகும் பொழுது அது நல்லதாக மாறினது. அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஏனால் யோசேப்பு வந்து ஆளுகை செய்வதற்கு தகுதியானவன் என்று அங்க கண்டுபிடிச்சாங்க. Father without character is unfit to rule. Father with character is fit to rule. அப்படின்னு பிரதப்பன சொல்லியிருக்கிறார். அதாவது நல்ல குணாதிசயம் இல்லாதபடி ஆளுகை செய்தால் அவங்க ஆளுகை செய்ய தகுதியற்றவர்கள். நல்ல குணாதிசயம் இருக்கிற மனுஷன்தான் ஆளுகை செய்ய தகுதியானவர். பார்வோன்னு அவனுடைய அமைச்சர்கள் கண்டுபிடிச்சாங்க, இந்த யோசேப்பு ஆளுகை செய்ய தகுதியானவர். அதனால பதரை வந்து பார்வோ தன்னுடைய பதர் தன்னுடைய மோகத்தை கடத்தி அவனுக்கு போட்டு விட்டான். இனி எல்லாமே உனக்கு தான், நீ உன்னுடைய பவர் தான், ஒருவனும் கையை கால ஆற்ற முடியாது. பாருங்க, பவர் வந்து நல்ல மனுஷனுக்கு போகும் பொழுது அந்த தேசம் வந்து பாதுகாக்கப்பட்டது. அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உலகம் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. பவர் வந்து சரியான நபர்களே, உலகம் முழுசும் அப்படி இல்லை. உலகம் முழுசும் வந்து பவர் வந்து தவறான நபர்கள் இருப்பதனால உலகத்தில் பாவமும் வியாதியும் நிகழ்ந்தால் பஞ்சங்களும் ஏதோ கொலைகளும் எல்லா விதமான அநியாயங்களும் இன்னைக்கு வந்திருக்க காரணம் வந்து பவர் வந்து சரியான நபரத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உலகத்தை ஆளுகிற தகுதியான குணாதிசயம் உடையவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் தான் பெர்ஃபெக்ட் மேன், பெர்ஃபெக்ட் காட். ஆவிக்குரிய எல்லா நற்பண்புகளும் அவருடைய முகத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு வார்த்தை சொன்னா உலகமே அழிஞ்சிப்போம். அவ்வளவு பவரும் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட குணாதிசயமும் இருக்கிறது, பவரும் இருக்கு. பிரணாமுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எந்த ஓவியனாலும் வரைய முடியாத அவருடைய முகத்தை. ஏன்னா அவருடைய முகத்தில் எல்லா விதமான நற்பண்புகளும் இருக்கிறது, எல்லா விதமான குணாதிசயங்களும் அவருடைய முகத்தில் இருக்கிறது. ஒரு ஓவியன் அதை தத்ரூபமாக பிரதிபலித்து அதை வரைய முடியாது. அதே சமயத்தில் அவருடைய அவ்வளவு பவரே இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஃபிட் டு ரூல் தி வேர்ல்ட். ஹல்லேலூயா. அதுதான் ஆயிரம் வருஷ அரசாட்சி எழுந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கேரக்டர் அவசியம். எத்தனை பேர் நம்ம இயேசுவோட ஆளுகை செய்வோம்? வெளிப்படுத்தல் 26 என்ன இருக்கிறது? முதலாம் வீட்டுகளுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தமான மசுவானமாக இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் இடத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் ஆசாரியராயிருந்து கிறிஸ்துவோடு கூட ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்தார்கள். இவர் தேவனுக்கு கிறிஸ்துக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள். நம்ம ஆயிரம் வருஷம் உலகத்தை ஆளுங்கன்னா இப்போ நமக்கு வந்து வார்த்தையை கேட்டு கேட்டு நமக்கு கேரக்டர் வந்து டெவலப் ஆக வேண்டும். ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் நம்ம அடைய வேண்டும். இயேசுவை போல நம்ம மாற வேண்டும். அப்படி மாறினா உலகத்தை ஆளுகை செய்யும். நம்முடைய கேரக்டர் மாறவில்லை என்றார் உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. மில்லினியத்தில் வர முடியாது. அல்லது அதாவது நீங்க ராச்சல்ல போனாதான் மில்லினியத்தில் வர முடியும். ராச்சல்ல போக முடியாது. கெட்ட சுபாவங்கள், கெட்ட விதமான காரியங்கள், அந்த குணாதிசயங்களை நம்மளை விட்டு நம்ம எடுத்து போட வேண்டிய நேரம். ஏனென்றால் உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் என்னத்துல கேரக்டர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜோசப் வந்து திட்டுரும். ஜோசப் டைப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜோசப் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறான். எகிப்து தேசமானது அவனுடைய ஆளுகையின் கீழ் வந்தது. பவர் சிற்றானது. பாவம் பின்பு ஜோசப்புக்கு சிற்றானது. காரணம் என்ன வந்தால் அவங்கிட்ட அந்த நாலேஜ் இருந்தது. அந்த நாலேஜ் இன்ஃபர்மேஷன் உலகத்தில் என்ன நடக்க போகுது அந்த இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட இருந்தனால்தான், அந்த நாலேஜ் இருந்தனால்தான் இதோ ராஜா வந்து அங்க வைக்க முடிஞ்சது. அதே போல இன்னைக்கு நீங்களும் நானும் நாலேஜ் உடையவர்களா இருக்கும். என்ன நாலேஜ்? செவன் சீல் மிஸ்ட்ரி நம்ம உடையவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. செவன் சர்ச்சேஜஸ்னா என்ன? செவன் சீல்ஸ்னா என்ன? செவன் ட்ரம்பர்ஸ்னா என்ன? செவன் பாயல்ஸ்னா என்ன? செவன் ஸ்டார்ஸ்னா என்ன? செவன் சர்ச்சேஜஸ்னா என்ன? எல்லா விதமான மிஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம ரிவீல் ஆயிருக்கிறது. வெளிப்படுத்துற விஷயத்துல சிம்பலுக்கு பின்னால இருக்கிற அந்த ரெவலேஷன் என்ன, அந்த மிஸ்ட்ரி என்ன என்பதை கத்த நமக்கு வெளிப்படுத்திருக்கிறதுனால நமக்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஏழகத்தில் திறக்கப்படலன்னா அந்த நாலேஜ் நமக்கு வராது. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கிறதுனால இதை நம்ம உலகத்தை ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. செவன் சீல் தான் மிஸ்ட்ரியா இருக்கிறது என்று நாட்டு தரத்தில் சொன்னேன்.
சிபிஎம் தலிப்பெண் விசேஷத்தை பரப்போட்டு பைபிள் விசேஷம் நடத்துறாங்க. பெந்தகோஸ்த பாசலும் சில பாசலும் வெளிப்படுத்த விசேஷத்தை தானியலும் படம் போட்டு பல நாள் பைபிள் ஸ்டடி நடத்துறாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஆனா அவங்க எதுவும் சொல்ல முடியாது, செவன் சீல மட்டும் சொல்ல முடியாது. உபத்திரதாரத்தை சொல்லுவாங்க, பலிபெருக்கின் கீழ் ஆத்மாக்களை சொல்லுவாங்க, செவன் சர்ஜியை சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி உபத்திர காலம் வந்தது, கத்தோலிக்க மார்க்கம் வந்தது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். உபத்திரம் நிறைய பேர் செத்தாங்கன்னு தெரியும். இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு கஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு கஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா செவன் சீல மட்டும் யாராலும் சொல்ல முடியாது, நீங்களும் நான் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, செவன் சீல் இஸ் கமிங் ஆஃப் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் மேகத்தில் வந்தார், சொல்ல தெரியாது. அவர் என்ன வருவார், இனிமே வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதனால பைபிள் அவங்க பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ண முடியாது, ஏதோ ஒரு அறகுறையா மேட்ச் பண்ணி காமிக்க முடியும். எவ்வளவு பெரிய பர்சிங்காரா இருந்தாலும் மேட்ச் பண்ண முடியாது. அவங்க பைபிள் காலத்தில் எவ்வளவு டிகிரி வாங்கியிருந்தாலும், எவ்வளவு ஆங்கிலம் அவங்களுக்கு தெரிந்தாலும், அவங்களால மேட்ச் பண்ண முடியாது. உங்களுக்கும் எனக்கு அந்த மிஸ்ட்ரியை வெளிப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மிஸ்ட்ரி தான், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களை வந்து ஆயிரம் வருஷம் சாட்சி கொண்டு சொல்லு. யோசேப்புக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அங்க வந்தது, சோசியக்காரனுக்கும் அந்த வேற யாருக்கும் அது வரல. அதே போல சாதன போடலுக்கு அது வரல, பெரிய பெரிய சாதன போடலுக்கு அந்த வெளிப்பாடு வரல. ஆனால் ஒரு தீக்கு தேசிக்கு அதை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு சபைக்கு அது கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்களும் நான் அந்த மிஸ்ரியை வந்து வேல்யூ பண்ணம்னா, அதை மதிச்சோம்னா, அது எவ்வளவு பெருசு, அது ஆதாரத்தை பார்க்கல, அது மேலானது. ஹல்லேலூயா. உலகத்திலிருக்க எல்லாத்தையும் விட அது சொத்து சோழ விட அது வேல்யூ அதிகம்னு சொல்லி நீங்க அதை பற்றி கொண்டால் உங்களுடைய பியூச்சர் லைஃப் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்துல பியூச்சர் லைஃப் வேணும், பியூச்சர் லைஃப் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரைட்டு, எல்லாருமே அப்படிதான். நம்முடைய பேரண்ட்ஸ் என்ன, பிள்ளைகளுடைய பியூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்னு கவலைப்படுகிறோம். நம்ம அப்படி கவலைப்பட்டு சிலர் வந்து சோர்ந்து போறாங்க, சிலர் வந்து கவலைப்பட்டு அதனால கத்தரை தேடாம கூட போறாங்க. இதனால பிள்ளைகளுடைய நிலைமையை பற்றி அவங்க கவலைப்படுறாங்க. இந்த உலகத்துல பியூச்சர் ஒன்றும் கிடையாது, அது ஒன்னும் பியூச்சர் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் அளவு இருக்க போகுது. நம்ம அங்க நம்ம பியூச்சர் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம பிள்ளைகள் போகுமான்னு யோசிக்கும். எனக்கு கொஞ்ச காலமா இருக்கிறது, அதுக்காக நம்ம சோம்பலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது பைபிள்ல சொல்லப்படும். வேலை செய்ய மனம் இல்லாத, மனதில் வேலை செய்ய ஒரு வேலை கிடைக்காம போகலாம். ஆனா வேலை செய்ய மனசு இல்லாதவன் சோம்பலாவே இருக்க வேண்டும், வேலையே செய்யாதபடி சும்மாவே இருக்கிட்டு சாப்பிடணுங்கிறவங்க அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. மனசு இருக்கு ஆனா வேலை கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். அதனால பாருங்க, எனக்கு இந்த ஃபியூச்சர் நமக்கு வந்து இந்த உலகத்தில் இல்லை, நமக்கு அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. வரப்போகிற ராஜ்யத்தை எது நோக்கி இருக்கிறோம். ஆமே. இந்த உலகமானது கடைசியில முடிவில் மோசமாக போவோம். இப்பொழுது எனக்கு இந்த 2016 கடைசியில் இருந்து அது இந்தியாவுக்கு ஆரம்பிச்சு விட்டது. அதை வந்து யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அது வர வேண்டும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கும் பொழுது வந்துதான் அது ஆகும். குளோபலிசம், உலகத்தையே ஒன்றாக இணைப்பது. அதுக்குதான் ஒருத்தருக்கு நம்பர் கொடுத்து, இதை பேங்க் பான் கார்டு கொடுத்து, எல்லாரும் ஒரே ஒரு இணங்கி பெனிஃபிட்ல கொண்டு வருது. இதை பேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இதை எஸ்எம்எஸ் இந்த மாதிரி என்ன எல்லாமே வந்து அதெல்லாம் ஒரு மனுஷன் அதை உடையவனா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த சீக்கிரம் இருக்கு. அவன் நினைச்சு அவங்க பேஸ்புக் ஸ்டாப் பண்ண முடியும், எல்லாமே வந்து செல்போன் ஆப்ரேட் பண்ண முடியாம ஆக்க முடியும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணாம செய்ய முடியும். எல்லாம் வந்து இருக்கால் உலகத்தில் ஒரு மனுஷன் கிட்ட இருக்கும் பொழுது, பின்பு அது வந்து ஆன்டி கிரைஸ்ட் அது சிட் ஆகும் பொழுது மனுஷர்கள் வந்து அடிமைகளாக போய்விடுவார்கள், தப்பிக்க வழி இல்லாமல் போய்விடும். அந்தி கிறிஸ்துக்கு அடிமைப்பட்டு போக வேண்டிய காலம் வந்து கடைசியாக வருகிறது. இதை அது வந்து ஒரிஜினலா அது ஆதியாமத்தில் இருக்கிறது. சாத்தான் வந்து தனக்கு சாதகமாக அங்கிருந்து அதை எடுத்துட்டான், எடுத்து இப்பொழுது அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இட் இஸ் எ பிக்சர் ஆஃப் திஸ் ஹார்டர். இந்த 45 47 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த கால நேரத்தினுடைய ஒரு பிக்சராக அது காணப்படுது. பஞ்ச நல்ல செழிப்பான காலத்தில் யோசிப்பு என்ன செய்தான் என்றால், எரிப்பின் தானியத்தை எல்லாம் சேர்த்து வைத்தான். கர்த்தர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கொடுக்கிற, அது தற்காலிகமாக வெதர் கண்டிஷனால அந்த பஞ்சம் ஏற்படவில்லை, மழை பெய்யல அப்படிங்கிறதுக்காக இல்ல, ஆண்டவரே அதை கண்ட்ரோல் பண்ணுகிறார், அவரே அந்த பஞ்சத்தை வர வைக்கிறார், அவரே செழிப்பான காலத்தை வர வைக்கிறார். அதனால என்ன செய்யறார், செழிப்பான காலத்தில் அந்த நிலங்கள் அசாதாரணமான விளைச்சல் வந்தது. ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து 100 மூட்டை கோதுமை கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கும் போது அது 400-500 மூட்டை கிடைக்கும். ஏனென்றால் அந்த யோசத்தை கொண்டு அந்த சிங்காசனத்தில் வச்சிருக்கிறாங்க, அவனுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை அவங்க மதிச்சாங்க, அவன் கூட கர்த்தர் இருக்கிற தேவ ஆவி அவனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி அந்த பார்வன் அதை மதித்ததுனாலே, அந்த ஜனங்கள் அதை மதித்ததுனாலே எகிப்து வந்து செழிப்பாக மாறினது. ஹல்லேலூயா. யோசேப்பு வந்து சன் ஆஃப் பிராஸ்பரிட்டி, செழிப்பின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து செழிப்பின் குமாரனாக இருக்கிறார். அவர் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது உலகம் செழிப்பாக இருக்கும். பிராஸ்பரஸ் 7 இயர்ஸ், 7 வருஷம் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது. This knowledge was not the knowledge shared with the world. இந்த நாலேஜ் வந்து யோசேப்புக்கு கிடைச்ச அந்த நாலேஜ், அந்த ரெவலேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கும் தெரியாது. பார்வோனுக்கும் முக்கியமான மினிஸ்டர்ஸுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் இந்த நாலேஜ் தெரியாது. அந்த அந்த சபையில் இருந்த அந்த ராஜ சமூகத்திலே இருந்த மந்திரிமார்களுக்கும் பார்வோனுக்கும் மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். எகிப்தின் மக்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது, உலகத்தில் இருக்கிற யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. எது வேல்யூவானது, இன்ஃபர்மேஷன் தான் வேல்யூ அதிகம். அதனால ஜோசப்புக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுத்தார், இந்த ரெவலேஷனை கொடுத்தார். இது வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணல, உலகம் முழுசும் அதை ஷேர் பண்ணல. இப்ப பார்த்த ஒரு உண்மையான சம்பவத்தை மறைக்க முடியும், அதே சமயத்தில் ஒரு சின்ன சம்பவத்தை பெருசா ஊதி காமிச்சு உலகமே பார்க்கும்படியா செய்ய முடியும். மீடியாக்கள் அதிகமாக செய்யும், அதிகாரம் உள்ளவர்கள் பவர் இருக்கிறவங்க எதையும் மறைக்கலாம், அல்லது சின்ன காரியத்தை பெருசா மாற்றி ஒருத்தர் கைதும் செய்யலாம். அமீதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம், கொடுமையான காலம், கொடிய காலம் கடைசி காலத்தில் வந்திருக்கு. ஏனென்றால் அதை மாதிரி செய்ய முடியும் அவங்களால. இப்போது இந்த நாலேஜ் வந்து மோர் பவர்ஃபுல், இது அந்த ஜென்ரல் எல்லாத்துக்கும் காட்டிலும் அந்த ஜென்ரல், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ரெவலேஷன் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணல, எந்த தேசங்கள் அதை அறியல. அவரால் செழிப்புள்ள காலங்கள் வரும்பொழுது நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க, மற்றவங்களுக்கு அது தெரியாது. அதனால அவங்க அதெல்லாம் வித்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. இந்த ஜோசப்புக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான், இதை கணக்கில் அடங்காத தன் கணக்கில் பண்டக சாலைகளை அவன் ஏற்படுத்தி தன் கணக்காக அவன் சேர்த்து வைத்து விட்டான். இது வந்து என்ன சென்றால், பின்பு அந்த காலங்கள் முடியும் பொழுது அந்த பஞ்ச காலங்கள் அங்கே துவங்கினதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எகிப்தில் தானியம் உண்டு, எகிப்து தேசம் மட்டுமல்ல உலகமே பஞ்சத்தில் இருந்தது. எல்லாரும் எகிப்தில் போய் தானியம் வாங்குற அளவுக்கு அவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைத்திருந்தோம். காரணம் என்ன, அந்த நாலேஜ் இன்னைக்கு உங்களுக்கு 7 சீல் மிஸ்ட்ரி வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன நடக்கிறது, டினாமினேஷன் பீப்புள் தெரியாது. நம்ம பாடணும், நல்லா அழகா பாடணும், சர்ச்சை பரிசா கட்டணும், இதை 10,000-20,000 பேரை நம்ம சேர்க்கணும், இது அவங்களுக்கு நல்ல பணத்தை சேர்க்கணும், நம்ம பெரிய ஆளா மாறணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாலேஜ் இது கிடையாது. உங்களுக்கு உலகத்தின் மக்கள் நினைச்சாங்க, நம்ம வந்து புசிப்போம், குடிப்போம், ஏதாவது ஒண்ணு செய்வோம், சாதனை செய்வோம் அப்படின்னு உலக மக்கள் இருக்காங்க. உங்களுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்குது. இப்ப சவுத் வாய்ஸ் ட்ரம்ப்ல நம்ம இருக்கிறோம், ட்ரம்புக்காக நம்ம காத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம சீக்கிரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உலகத்தில் 1 மேன் ரூல் வரப்போகிறது, அதுக்கு இப்பொழுதே அதனுடைய வேலைகள் ஆரம்பித்து விட்டது என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனா எல்லாருக்கும் அது தெரியாது. ஒன்லி பிரைட் நோஸ் த மிஸ்ட்ரி. இது அவனுக்கு தான் அந்த அதிக அந்த மிஸ்ட்ரி தெரிந்திருக்கிறோடைய மற்றவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாமல் எல்லாரும் கைவிடப்பட்டு அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில் 1 மேனுக்கு அடிமையாக வேண்டிய சூழலை ஏற்படும். அந்த பணையின் அங்கே ஏற்படும். 45,000 ஒன்னா வசனம், அதிகம் 45 ஒண்ணு இல்ல. அங்க என்ன அம்மா வாசித்தோம் என்றால், அவனுடைய சகோதரமாக பஞ்சகாலத்திலே வருகிறார்கள். பஞ்சம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து 5 வருஷம் பஞ்சம் இருக்குது. எகிப்து தேசத்தில் மட்டுமல்ல சுற்றுப்புற தேசங்களில் எல்லாமே பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ஆமே. இப்ப நம்ம செழிப்புள்ள காத்துல இருக்கிறோம், வெளிப்பாடு நிறைய கிடைக்குது, இனி வேதவசனம் கேட்க கிடையாது, பஞ்சகாலம் வரப்போகிறது. ஆமே. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு வேதவசனம் கிடைக்காது, இப்போது நிறைய கிடைக்குது, நெட்ல எவ்வளவு வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். வாஞ்சியா இருக்கிறவர்கள், தாகமா இருக்கிறவர்கள் எவ்வளவு வேணாலும் ரிசீவ் பண்ணலாம். நான் வந்து என்ன சொன்ன, எல்லா பாஸருக்கும் எல்லா பிலிவருக்கும் அதான் சொல்லுவேன், பொதுவா பாஸர்ல முக்கால்வாசி பேர் டவுன்லோட் பண்றதே இல்லை, இந்த சீடியை கொடுத்தாலும் போட்டு பார்க்கறதும் கிடையாது. ஆனா அங்க இருந்து ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்க சின்சியரா பாக்கிறாங்க, சீடி கொடுத்தாலும் பாக்கிறாங்க, நெட்ல இருக்க மெசேஜும் கேட்கிறாங்க, ஒப்பு கொடுக்கறாங்க. நேற்றுல அருமையான ஒரு சகோதரன் வீட்டுக்கு போகும்பொழுது, நாங்களும் அந்த ஒரு ஏழு பேர் நாங்க போகும்பொழுது எங்களை நல்லா ரொம்ப அன்பாக விசாரிச்சாங்க. அந்த சகோதரி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு கத்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த மெசேஜ் கேட்டு ஒவ்வொரு மெசேஜும் ரெண்டு முறை கேட்கிறாங்க. ஆனா எத்தனை பாஸ்டர்கள் அப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தாகம் இல்லை, வாஞ்சி இல்லை. ஆனா ஆண்டவர் அங்கங்க வச்சிருக்கிறார். அதான் ஒரு இடத்துல நம்ம சந்தித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு சோலுக்கு ஆண்டவர் அங்க கொண்டு போறார். ஒரு ஆத்மாவுக்காகவும் ஆண்டவர் கொண்டு போகலாம். அவங்களுக்கு நம்ம அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப வாஞ்சியா தெரியும், நிறைய கிடைக்குது. இனிமே ஒன்னும் கிடைக்காத காலம் வரப்போகுது. கொடுக்கல. காலம் வந்து முடிய வேண்டிய நாட்டில் வந்துவிட்டது. முதல்ல நிறைய வெப்சைட்ல கொடுத்தாங்க, இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 45வது சுத்த வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை.
சகோதரர்கள் இப்பொழுது இரண்டாவது முறை தானியமாக வந்திருக்கிறார்கள். பெரிய ஸ்டோரி உங்களுக்கு 5 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்பொழுது நான் அதுல இந்த இது பேசாத காரியம், அந்த 5 மெசேஜ்ல இது கிடையாது. சோதரமாக இரண்டாவது முறை தானியம் வாங்க வந்திருக்கிறார்கள். அப்பொழுது என்ன சொன்னால், பெஞ்சமீன் அங்க வந்திருக்கிறான். பெஞ்சமீன் அவனுடைய ஓன் பிரதர், அவனுடைய அம்மாவுக்கு பிறந்த அந்த பெஞ்சமீன் அவனை ரொம்ப நேசிக்கிறான். இவன் யோசிப்பு அவனை பார்த்த உடனே இதனால அழாம இருக்க முடியல, அந்த அழுவை வந்து தொங்கிக்கிட்டு வரும். இதனால என்ன அடக்க அவனால முடியல. அவனுக்கு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான், எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக இருக்கிறான், பார்வனின் குடும்பத்துக்கு அவன் கர்த்தனாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய போஸ்ட் இருக்கிறவன் என்று அழுகான பாருங்களேன், அன்பு. ஹலலுயா, அவனுக்கு அவ்வளவு அன்பு. இந்த இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். ஹலலுயா. ஜோசப் லைஃப்ல அந்த அந்த லவ், அந்த பர்கினஸ் நம்ம பார்க்கிறோம். பெஞ்சமின், அந்த பெஞ்சமினை பார்த்து அவனால அல்லாம இருக்க. எல்லாரும் போங்க போங்க, மறை பிள்ளைகள் எல்லாத்தையும் நீங்க அரண்மனைக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பித்தான். ஒவ்வொருத்தரா வந்து அழைத்துக் கொண்டு இவ அவளை வந்து அங்க அழ ஆரம்பிக்கும் பொழுது யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் தான் யோசேப்பு, நீங்கள் வந்து விற்று போட்ட உங்களுடைய சகோதரன் நான் தான், யோசேப்பு நான் தான் என்று அவளுக்கு வெளிப்படுத்துகிறான். அந்த வெளிப்படுத்தும் பொழுது அங்க யாருமே அவன் அருகில் நிற்கவில்லை, ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. இந்த ஒரே வசனத்தில் 7th seal 7th trumpet பார்க்கும். ஏழாம் முத்திரையும் ஏழாவது எக்காலத்தையும் பார்க்கிறோம். ஏழாம் முத்திரை வந்து இது 7th seal வந்து இதை மனவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்படுவது. அது சவுத் வாய் ஸ்டம்பா இருக்குது, நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுறோம். வைப்பையும் பிள்ளைகளையும் டிஸ்மிஸ் பண்ணுகிறோம், நீங்க போயிருங்க, அங்க வந்து வீட்டுக்கு அரண்மனைக்குள்ள போங்கன்னு துரத்து கொடுக்கிறோம். அதே போல நம்ம வந்து மேல போவோம். ஆன்டி கிரைஸ்ட் ரூல் வருவதற்கு முன்னதாக நம்ம மேல போவோம். உபத்திர காலம் வருவதற்கு முன்னதாக நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமே. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரர்கள் 144,000 பேருக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்னதாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். 144,000 பேருக்கு தன்னை வெளிப்படுவது அவங்களுக்கு ஏழாம் எக்காலமாக இருக்கு. இது சகோதரருக்கு வெளிப்படுத்தையில் ஒருவரும் அங்கு இல்லை என்று சொல்லப்படும் பொழுது நம்ம மேல போகும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சகோதரர்களாகிய 144,000 யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஒரே வசனத்தில் ரெண்டு காரியம் இருக்கு. ஆதி அவன் எங்க போகுது, வெளிப்படுத்த விசேஷத்துக்கு போகுது. இந்த ரெண்டு புக்கும் தான் இம்பார்ட்டன்ட் புக்கு. சாத்தான் அதை பகைக்கிறான், ஏன்னா அதில் வெளிப்பாடு இருக்கு. சாத்தான் ஹேட்ஸ் ரெவலேஷன், பட் வி லவ் த ரெவலேஷன். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் இந்த வெளிப்பாட்டை மேற்கொள்ள முடியாது. நம்ம வந்து அந்த பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளும். எப்படி? அந்த வெளிப்பாட்டினால, இன்ஃபர்மேஷனால, ரெவலேஷனால். ஒன் பேர்ஸ்ல வந்து செவன் சீல் அண்ட் செவன் டிரம்பட் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. டிஸ்மிஸ் ஹிஸ் வைஃப் டு த பேலஸ். நம்ம வந்து வெட்டிங் சென்டருக்கு போயிடும். மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சகோதரமாக 144,000 பேருக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். யோசித்து செய்தது தெளிவு அது நடக்கிறது. இவ்வளவு காலமும் அந்த சகோதரமாக வந்து பிளைண்டா இருக்கிறாங்க. பிளைண்ட்னா குருடு கிடையாது, ஆவிக்குரிய குருடு. என்ன குருடு? யோசிப்பு யாருன்னு தெரியல. யோசிப்பு பாக்குறாங்க, யோசிப்பு கூட பேசுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா என்ன குருடா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது யோசிப்பு தான் அவனுக்கு தெரியல. அதுதான் இன்னைக்கு மக்களுக்கு மக்களுக்கு நல்லா கண்ணு தெரியதான் செய்யுது. பைபிள் நல்லா தான் படிக்கிறாங்க. சாபனத்துக்கு அவர்கள் பரசிங்கியாவது பெரிய பெரிய பரசிங்கியாரெல்லாம் சாபனத்தில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பீச்சர் இன்டலக்சுவல் ஜாயின்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன படிச்சாலும் உள்ள மறைஞ்சிருக்கிற கிறிஸ்துவை காண முடியல. அதனால அவங்களுக்கு கண்ணு நல்லதான் தெரியுது. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுடைய கண்களை கூடாக்கியிருக்கிறார். அவரை அறியாதபடி, அவர் யார் என்பதை அறியாதபடி, அவர் தேவத்தில் இரண்டாவது ஆள் என்று சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. டினாமினேஷன் பீப்புளுடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலோகிக்க சபையை பார்த்து நீ குருடனா இருக்கிறாய் என்று சொல்லுகிற பிளைண்ட் சர்ச். ஆனா நம்முடைய கண்கள் ஆண்டவர் திறந்திருக்கிறார். அலலுயா. ஏகப்பட்டது திறக்கப்பட்டது, நம்முடைய கண்களும் திறக்கப்பட்டது. நம்ம கிறிஸ்துவை காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனவாட்டியும் நம்ம காண்கிறோம், நம்மையும் அங்கே காண்கிறோம். ஆமே. இப்படி இவ்வளவு நேரம் அவங்க பிளைண்டா இருப்பாங்க, ஆனா இப்பொழுது ஜோசப் அவங்களுடைய கண்களை திறக்கிறான். ஹலலுயா. அவனுடைய கண்களை திறக்கும் பொழுது இது அவன் தான் யோசேப்பு. நம்ம 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டமே, குழியில தூக்கி போட்டமே, அவனை பரியாசம் செய்தமே, சொத்தனக்காரன் வந்திருக்கான்னு பரியாசம் செய்தமே, அவனுடைய பல பரந்த அங்கியை நம்ம கிழிச்சு அதை போய் அப்பாட்ட கொண்டு கொடுத்து ஏமாத்தினமே, அவன் இன்னைக்கு எகிப்து தேசத்துக்கு அதிபதியா இருக்கான். கண் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யார் திறந்தா? யோசேப்பு தான் திறந்தான். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கவில்லை என்றால் ஒரு மனுஷன் 1000 பேரை இந்த பைபிள் படிச்சாலும் குருடனா தான் இருக்கிறான். எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிரீச்சரா இருந்தாலும் அவர் குருடனா இருக்கிறார். அவர் கண் திறக்கப்படல. இன்னைக்கு கர்த்தர் நம்ம மேல கிருபை வச்சு நம்ம மேல நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை தந்து உங்க கண்ணை என் கண்ணை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாட்டியை நம்ம பார்க்கிறோம். மாட்டிக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை அவருடைய மனவாட்டியை காண்கிறோம். நமக்கு அந்த ஐடென்டி நம்ம பேர் அங்கே காண்கிறோம். ஆமே. யோசிப்பு அவருடைய கண்களை திறந்த பொழுது அவர்கள் வந்து இவன் தான், இவ யோசிப்பு தான் என்பதை அறிந்து கொண்டார்கள். இஸ்ரேல் பிளைண்ட்னஸ் வில் பி அன்டில் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். அவங்களுக்கு எது வரைக்கும் அவங்களுக்கு குரல் இருக்கும் என்ற இந்த யோசேப்பினுடைய மனைவி ஆஸ்நாத்தும் அந்த பிள்ளைகளும் எப்ராஹிம் மனாசே இவங்களை டிஸ்மிஸ் பண்ண பிறகுதான் அவங்க கண்கள் திறக்கப்படும். அதே போல நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற பங்கு பெற்ற பின்புதான் அந்த யூதருடைய கண்கள். அவரை நம்ம சிலுவையில் அறிஞ்சோமே, அவர் மேசியாவாக வந்தார், அவரை சிலுவையில் அறிஞ்சோமே, அவரை அவமானப்படுத்தினோமே, அவருக்கு விரோதமா நம்ம செயல்பட்டோமே, இவ்வளவு நாளும் அவங்க குள்ளதான் இருக்காங்க. இப்பவும் கூட அவங்க குள்ளாதான் இருக்கிறார். என்றைக்கு மனமாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற பங்கு பெறுவாரோ அதற்கு பின்பு அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். 45 ஒன்னாம் வசனத்திலே அது எல்லாமே இருக்கு. பிரஜாதியாளுடைய மறைவு உண்டாகும் வரைக்கும் இசைகளில் ஒரு பங்கு வந்து கடின மனது உண்டாயிருக்கும். பிரஜாதியாரின் நிறைவு ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல் என்று ரோமர் 11:25 பசுத்த பவுல் சொல்லும் பொழுது இப்பொழுதும் மனமாட்டி ஒன்னா வந்தாச்சு. இன்னும் 1-2 பேர் யாராவது குறைய பாய்ச்சி இருக்கலாம். அவங்களும் வந்த பிறகு பிரஜாதியாரின் நிறைவு த ஃபுல்னஸ் ஆஃப் ஜென்டைல் வரும் பொழுது ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ் பசு எழுதப்பட்ட கடைசி ஆத்மா வரும் பொழுது ஃபுல்னஸ் வரும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். அதுதான் அந்த ரகசியம் அங்கே இருக்கிறது. அதுல மூணாம் வசனத்தை வாசிக்கலாம், நாலாம் வசனத்தை வாசி, நாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசேப்பு சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்க சகோதரனாகிய யோசேப்பு நான் தான்.
இதோ நீங்க விற்று போட்ட சகோதரனாகிய இந்த சகோதரன் வந்து நான் தான், யோசேப்பு நான் தான் என்று அவங்களுக்கு ரிவீல் பண்ணுகிறான். அவன் ரிவீல் பண்ணலன்னா ஒரு காலம் அவங்களுக்கு தெரியாதுதான். அவங்க எத்தனை முறை தானியம் வாங்க வந்தாலும் இவன் வெளிப்படுத்தலன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது. பெரிய போஸ்ட்ல இருக்கிறார், எகிப்து தேசுக்கு அதிபதியா இருக்கிறார். பயந்து நடுங்கிக்கிட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு முறை யோசேப்பை சந்திக்கப்படதான் பயம்தான். அங்கிருந்து பரப்பட சொல்லே பயம்தான். அவர் என்ன சொல்லுவாரோ, என்ன சொல்லுவாரோ, என்ன செய்வாரோன்னு பயந்து பயந்து தான் வந்தாங்க. இப்ப வந்து தங்களுடைய சகோதரன் தான் இந்த எகிப்துக்கே அதிபதியா இருக்கிறார். எல்லா தானியமும் அவர் கையில தான் இருக்கிறது, எல்லா அதிகாரமும் அவர் கையில் தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய அவனுக்கு ஷாக்கா இருந்திருக்கும். யோசிச்சு பாரு, அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி. அவன் அப்படி சொல்லும் பொழுது இவங்களால பேச முடியாம கலக்கமிட்டு இருக்கிறாங்க. தன்னை செய்த தவறையும் நினைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய போஸ்ட்ல அவன் வருவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. அவனுக்கு பெரிய ஷாக்கா போனது. அவன் இப்ப 144,000 பேருக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இவரை நம்ம சிலுவையில் அரைஞ்சோமே என்று அவள் அழுது புலம்புகிறார்கள். அவங்க அவர் மேல விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றுகிறார். அவங்க வந்து மீட்கப்படுகிறார்கள். பசுத்தாவினால முத்திரை போடப்படுகிறார்கள். ஆமே. இது மாதிரி 7 வருஷங்கள் முடிந்தது. 53 வாசிக்கலாம், 41 53 ஆதியாகம் 41:53.
எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின்,
இதோ பரிபூர்ணம் உள்ள 7 வருஷம் முடிந்து விட்டது. முடிந்த பின்பு என்ன ஏற்படுது என்றால் பஞ்சமானது ஆரம்பிக்கிறது. அதன் பின் வாசிக்கலாம்,
யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது.
இதோ 7 வருஷம் பஞ்சம் தொடங்கி விட்டது அப்படி என்று நமக்கு காணுகிறோம். இன்னைக்கு நம்ம எந்த நேரத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? தீர்க்கதரிசி வந்து 1947 இருந்து 1965 வரைக்கும் ஜீவிச்ச செய்திகளை கொடுத்தார். அதான் 1120 செய்திகள். பல தானியம் வந்து இன்னைக்கு சேர்த்து வைக்கப்பட்டது. அது டேப்பில் அது சேர்த்து வைக்கப்பட்டது. இன்னைக்கு அது சிடி மூலமாகவும் தமிழிலையும் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்படியாக ஆதாரமானது சேர்த்து வைக்கப்பட்டது. என்ன சொன்னால் தீர்க்கதரிசி கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நம்ம வந்து பிரைட் ஏஜில் இருக்கிறோம். 1965 2017 வரைக்கும் நம்ம வந்து செகண்ட் கம்மிங்ல இருக்கிறோம். செகண்ட் கம்மிங் சீசன்ல இருக்கிறோம். அந்த டைம் அண்ட் ஹவர் நமக்கு இன்னும் வரல. இப்பொழுது அந்த சேர்த்து வைத்த ஆதாரத்தை நம்ம புசித்துக் கொண்டிருக்கிறோம். பைபிளோடு ஒப்பிட்டு புசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் வந்து பிரைட் மினிஸ்ட்ரியில பாஸ்டர் அனாய்ட் பாஸ்டர் வச்சு உங்களை ஃபீட் பண்ணி கொண்டிருக்கார். மனுஷகுமாரி மாறாத செய்த வார்த்தையினாலே நம்ம போஷித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மனவாட்டியானவர்கள் 7 தூதனுடைய செய்தியின் கீழ் கடைசி காலத்துக்கு கடைசி சத்தமாக இருக்கிறோம். அந்த ஹேர் மெசஞ்சர் சி வில் பிகம் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். இது ரொம்ப கடைசி காலம். அதனால இந்த பைனல் ஏஜில் வந்து நம்ம மெசஞ்சர் கீழே அந்த செய்தியின் கீழே நம்ம இன்னைக்கு கடைசி சத்தமாக இருக்கிறோம். ஆமேன். இவ்விதமான ஒரு காலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது 7 வருஷங்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது பஞ்சகாலங்கள் ஆரம்பித்து விட்டது. லேவியராகமம் 23:3 7 பண்டிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 7 feasts. முதலாவதாக இயேசு அங்க இருந்து பஸ்கா பண்டிகை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அது பஸ்கா பலியாக வைப்பாங்க. அது இந்த அன்லீவன் பிரெட், ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதன் பின்பு என்ன பார்க்கிறோம் என்றால் முதற்பழங்களின் பண்டிகை, 4வது ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்த், 5வது வந்து எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், 6வது ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவிர்த்தி பண்டிகை, 7வது ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள். இந்த 7 பண்டிகைகளுமே யோசேப்பு லைஃப்ல நிறைவேறுது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அது வந்து நிறைவேறினது. இப்போ அந்த 7 feasts என்னன்னு நம்ம பார்க்கும்பொழுது ஜோசப் லைஃப்ல அவன் ஜோசப் அங்கே குளிர தூக்கி போட்டு பின்பு அவன் சிறைச்சாலையில கொண்டு போடுக்கும் பொழுது 3 feasts அங்கே நிறைவேறு. அவன் வந்து எழுதி அவன் வந்து அங்க குளியில தூக்கி இயேசு பாதாத்து இறங்கினார், மறித்து பாதாத்து இறங்கினார். அதன் முன்பு எனக்கு என்றால் ராஜா வந்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அவனை வேந்த சாப்பிட்டு கொண்டு போற முதற் பழங்களின் பண்டிகை அங்க வருது. அந்த ஃபீசா தெண்டைகாஸ் அங்க வந்து வரும் பொழுது மனநாட்டி அவன் பெற்றுக் கொள்ளுகிறான், ஆஸ்நாத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அதன் முன்பு ஏழாம் மாசத்துல மூணு பண்டிகை இருக்கிறது, ஒரே மாசத்துல மூணு பண்டிகை. முதலாவது எக்கால பண்டிகை, எக்காலத்தை ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்லாமுக்கு வர வேண்டும், அந்த பாக நிவர்த்தி பண்டிகைக்கு வர வேண்டும். அங்க வந்து சர்வாங்க ககன பலி செலுத்தப்படுது, ஜனத்தினுடைய பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்க பலி செலுத்தப்பட்டு பிரதான ஆசாரியின் வசத்துக்கு ஒரு முறை அவன் மகா பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவன் திரும்பி வரும் பொழுது அந்த ஜனங்கள் ஒரு வருஷம் செய்த பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்டு போகுது. ஒரு வருஷம் பாவம் கொஞ்சமா சேருது, அதுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படுறதுக்கு தான் அதை பாவ நிவர்த்தி பண்ண அந்த வசத்தினுடைய பாவம் முடிஞ்சு போகுது. நம்ம 2016 நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம், அப்ப 2017 புதுசா ஜீபிக்கணும் ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப சின்சியரா சர்ச்சைக்குறீங்க. நம்ம செவிலர்கள் விழுந்து மற்ற இடத்துல போனா இல்ல, நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், நமக்கு இருக்கிற பிரேயர் எல்லாமே இவ கர்த்தர் அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஹலலியோ. அதனால பாருங்க என்ன, அவங்க எல்லாரும் கூடி வர காலத்துக்கு அவங்களை சேர்க்கிறது எது, இந்த பாத நிவர்த்தியை பார்ப்பதற்காக. இந்து அங்க இருந்த ஏழாவது பண்டிகை வந்து தீசாதமாக கூடாரங்களிலே குடியிருக்கிறார்கள், தங்களுடைய வாசஸ்தலத்தை மாற்றிக் கொள்கிறார்கள், கூடாரங்களிலே குடியிருக்கிறார்கள். ஜோசப் லைஃப்ல அதுதான் வருகிறது. எக்கால பண்டிகையில வந்து இதை அவர் சதவீதமாக வந்திருக்கிறாங்க, ஜோசப்ல வந்திருக்கிறாங்க. பாவ நிவர்த்தி பணியில தன்னை வெளிப்படுத்துகிறான், நான் தான் உங்க சகோதரன், நீங்க என்ன குளியில தூக்கிட்டு பாவ நிவர்த்தி பண்டிகை அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். தீச டேபன் ஆக்கல அவங்களை எடுத்துல வந்து வாசம் பண்றாங்க. எல்லாரும் இங்க வந்துருங்க, உங்களை நான் பராமரிக்கிறேன். அந்த மூணு பண்டிகையும் யூதர்களுக்கு சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஆதிக்கிற பிரதமர் பார்த்தா எக்காலமானது ஊதப்படுகிறது. நம்ம எல்லாரும் வார்த்தையும் சேர்ந்து இந்த வேத நோக்கி பார்க்கிறோம். ஹலலிய ப்ராபத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா இப்ப ப்ராபசிய பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம வந்து ஃபீஸ் ஆஃப் டேபனாக்கள்ல வந்து இதை நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகிறோம். இந்த டேபனாக்களை விட்டு வேற ஒரு டேபனாக்கள்ல போறோம். இது அழிந்து போற சரி அழிவில்லாத சேர்த்து நம்ம டான்ஸ் நம்ம அந்த பாடியை பெற்றுக்கொண்டு நம்ம மேல போகும் பொழுது நமக்கு ஃபீஸ் ஆஃப் டேபனாக்கள் நிறைவேறும். எல்லாமே கரெக்டாரு. ஜோசப் லைஃப்ல அது மூணு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வருகிறது, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு வந்து என்னென்ன நத்திங் ஒரிஜினல். சாத்தான் யூசஸ் த சேம் திங் காட் யூசஸ். கர்த்தர் என்ன காரியத்தை பயன்படுத்துகிறாரோ அதைத்தான் சாத்தான் பயன்படுத்துகிறார். இதை கர்த்தர் நியூ ஜெருசலேம் ஏற்படுத்துகிறார், சாத்தான் பார்க்கிறார் அதே போல தனக்கு ஒரு சிட்டி வேணும்னு நினைச்சு அவன் பாபிலோனை ஏற்படுத்துகிறார். இதை என்ன கர்த்தர் செய்கிறாரோ அதை அவன் காப்பி அடிச்சு இமிட்டேட் பண்ணி அதை பெர்ஃபெக்ட் பண்ணி அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனும் அதே மாதிரி ஆசைப்படுகிறான். இப்பொழுது அங்கே எக்கனாமிக் ரிசெஷன் வந்திருக்கிறது, எகிப்து தேசத்தில் பொருளாதார மந்த நிலைமை ஏற்பட்டது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் என்றால் ஜோசப் எப்படி பிஹேவ் பண்ணா அதைத்தான் சாத்தான் காப்பி அடித்து அதை தனக்காக மாற்றி கொடுக்கிறான். ஜோசப் நல்ல மாதிரி மாற்றும் பொழுது இவன் அதை தீமைக்கேதுவா மாத்திரான். சாத்தான் என்னைக்குமே வந்து தன்னைத்தானே அவன் உயர்த்துகிறவனா இருக்கிறான். கடைசியா அவன் வந்து ஒன் மேன் கண்ட்ரோல்ல வரணும். இப்ப ஜோசப் எல்லாத்தையும் கொண்டு வந்து ராஜாவின் கீழே ஆதிக்கத்தில் கொண்டு வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க டாக்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஒரு மணி சரியான முறையில கொண்டு வரும் பொழுது இவன் என்ன செய்வான் என்றால் சாத்தான் வந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே அவன் தேவனாக காண்பிப்பான். ரெண்டு திசைக்கு ரெண்டாவது நாளாக கடைசியில் அப்படி போய் முடியும். இப்பொழுது அது ஸ்டார்ட் ஆகிருக்கிறது, பஞ்சகாலம் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. பஞ்சகாலம் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் அது எப்படி முடியுது, எல்லாமே ராஜாவின் ஆதிக்கத்தில் போய் முடியுது. ஜோசப் அதிகமாக பிளான் பண்ணி கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி நல்ல மாதிரி கொண்டு வந்தான். ஆனா சாத்தா இதே காப்பி அடிச்சு எவன் நினைச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை அப்படியே கொண்டு வந்து தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து தானே ராஜா தானே கடவுள், எல்லாரும் எனக்கு அடிமையாகணும், வேற வழியே இல்லை, நீங்க அடிமையாதான் ஆகணும், பணக்காரர்கள்லாம் ஏழையாக மாற வேண்டியது வரும், ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் முடியாத சூழ்நிலையை கொண்டு அவன் விதமாக செய்வான் என்று இங்கே இருந்திருந்தார். அது எதை பார்த்து காப்பி அடிக்கிறான், ஜோசப்பை பார்த்து காப்பி அடிக்கிறான். ஜோசப் நன்மைக்கு ஏதுவாய் கொண்டிருந்தான், இவன் அது தீமைக்கு ஏதுவாய் கொண்டான். ஜோசப் ஜீவ விஷயத்தை புசித்து வெளிப்பாட்டை கொண்டிருந்தான். இவன் நன்மை தீமை அறிவித்த விஷயத்துக்கு அந்த கனியை புசித்து விஞ்ஞானத்தினாலே இவன் அறிவினாலே என்ன சென்றால் எல்லாத்தையும் தன் ஆர்க்கத்தின் கீழ் கொண்டு வருவது. வடிகாரங்கள்லாம் எப்படி செல்போனை யூஸ் பண்றது? எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு தெரியாது, நான் என்னதான் படிக்க வேண்டியிருக்கு. போன் வச்சிருக்கேன், போட்டோ எடுக்க எனக்கு தெரியாது, நான் இன்னும் படிக்கிறது எனக்கு நேரம் இல்லை, அது எப்படி போட்டோ எடுக்கணும்னு தெரியாது. குழந்தைகளுக்கு கூட தெரியும், எனக்கு தெரியாது, நான் அது இன்னும் பழகல. ஆனா இப்ப எல்லாருமே செல்போனை தான் யூஸ் பண்ணுவோம். உங்க அக்கௌண்டை வந்து நீங்க செல்போன்ல பாருங்க, செல்போனை யூஸ் பண்ணுங்க. ஏடிஎம் கார்டுல பணம் எடுக்க எனக்கு தெரியாது, ஒரு நாள் கார்டை விட்டா அது உள்ள கொண்டு போயிட்டு பயந்துட்டேன், அது திருப்பி வருமானு பயந்துட்டேன், இனிமேல் இப்ப ஏடிஎம்ல பணம் எடுக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி நான் இருக்கிறேன், எப்படி எல்லாரும் ஏடிஎம்க்கு தான் போகணும் அப்படின்னா அது என்னன்னு எனக்கு புரியல. டெபிட் கார்டு வாங்கி வச்சிருக்கிறேன், அதை யூஸ் பண்றது கிடையாது, எங்க போனாலும் கேஷ் தான் கொடுக்கறேன். நானே அந்த எலக்ட்ரானிக் மெத்தட பயன்படுத்துவது இல்லை, வழக்கமா செய்யற மாதிரி தான் செஞ்சிட்டு வர. இப்பொழுது என்ன சேர்ந்தால் சாத்தான் அந்த என்ன சேர்ந்தால் அந்த நன்மதியை அறியத்தக்க பணியை புசித்து உலகம் இன்னைக்கு அறிவில் வந்து அறிவினாலே உலகம் அழியக்கூடும், அறிவினாலே வீழ்ச்சி ஏற்படுது. அதனால வேற வழியே இல்லை, உலகமே இன்னைக்கு குளோபலிசமா மாறி எல்லாம் உலகமயமாக்குதல். நீங்க எந்த பேங்க்லயும் அக்கௌண்ட் போடலாம், எந்த பேங்க்லயும் நீங்க பணம் எடுக்கலாம், இப்படி எல்லாம் உலகம் முழுசும் சேர்ந்தால் ஒரு ஆதிக்கத்தின் கீழே அப்படி வரும் பொழுது அதுக்கு கொஞ்சம் நாலேஜ் இல்லாம நம்ம செய்ய முடியாது. ஓரளவுக்கு நாலேஜ் தான் இந்த மாதிரி உலகம் இன்னைக்கு வரும் பொழுது கடைசியாக எனக்கு என்ன ஒன்னாம் கண்ட்ரோல வந்து முடிய போகிறது. நீங்க கவனிக்கும் பொழுது பஞ்சகாலம் ஆரம்பித்து விட்டது, 2 வருஷம் ஆன பிறகு சகோதரமாக வந்திருக்கிறாங்க. யோசேப்பு சொல்றான், இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்கிறது என்று அங்க சொல்லுகிறான். 6வது வசனத்தை வாசிக்கலாம், 6-7வது வசனத்தை வாசிக்கலாம். 45வது
இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல்
இது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் வந்து 5 வருஷம் இருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியாது, யோசிப்பு அவன் சௌகரமாக தான் சொல்றான். இன்னும் பஞ்சம் எத்தனை வருஷம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரே பஞ்சம் வருமோ, போயிட்டே இருக்குமா, இல்ல அடுத்த வருஷம் பஞ்சம் தீர்ந்துருமா, தெரியவே தெரியாது. அந்த ரகசியம் இருக்கு. நீங்க பாக்குற செல்போன்ல பேசுறதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்க கம்ப்யூட்டர்ல என்ன, யூடியூப்ல என்ன பாக்குறீங்க, அதெல்லாம் ஒரு இடத்துல நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய பேஸ்புக் நீங்க வச்சிருந்தீங்களா, நீங்க என்ன பேஸ்புக்ல பாக்குறீங்க, காமெடி எல்லாமே இன்னொரு இடத்துல அது ஷேர் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை நீங்க வாங்கினதே அவங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் எத்தனை 1000 கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. விதமான ஒரு உலகத்தில் நம்ம ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம். ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை நம்ம வந்து கத்துடைய வருகை எது நோக்கி இருக்கும் பொழுது மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தம்முடைய சகலுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். 6வது வசனத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் இருக்கிறது. அதனால இன்னும் 5 வருஷம் 2 வருஷம் பஞ்சத்தையே தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் 5 வருஷத்தை அவங்க எப்படி தாக்கு பிடித்தாங்க? அதனால யோசேப்பு என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்க எல்லாருமே என்கிட்ட வந்துருங்க, நான் வந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பராமரிப்பேன் என்று சொல்லுங்க. நீங்க வந்து யோசேப்பு தயப்பனாத்த யாக்கோப்பட்டையும் சொல்லுங்க. இதை யோசேப்பு விதமான ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறான். யோசேப்பு வந்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியா இருக்கிறான், அவன் எல்லாருமே வர சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறத பின்னால இருக்கிற வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். 144,000 பேரையும் பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு வருகிறான். அந்த இஸ்ரீ வந்து ஒரு ஆண் பிள்ளை பெறுகிறாள், சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் பிள்ளையை அந்த இஸ்ரீ பெற்றாள். அந்த பிள்ளை தேவனத்திற்கும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது, நம்ம அன்னைக்கு மேல எடுத்துக்கொள்ளப்படுது. இஸ்ரியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1864 அவளை போஷிக்கும்படி தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. பாருங்க, தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் அங்கே இருந்தது. அதான் இப்படி அவங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறான். யோசேப்பு அந்த ஆயத்தப்படுத்துகிறான். அந்த இஸ்ரேல் அந்த யூத அந்த 12 கோத்திரத்தாருக்கும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினா இங்க வெளிப்படுத்த விஷயத்துல அதே மாதிரி தான் இருக்கு. அதை வெளிப்படுத்த விஷயத்துல 12-14 வாசிக்கும் பொழுது இஸ்ரியானவர்கள் பாம்பின் மதத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலங்களும் போஷிக்கப்படத்தக்கதாக மனாந்திரத்தின் தன் இடத்துக்கு பறந்து போகும்படி அவருக்கு பெருக்களையின் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டது. 12,000 வனவாசத்தில் வாசிக்கும். அதனால பாருங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள் 144,000 பேருக்கு 2 பெருக்களையின் சிறகுகள், 2 தீர்க்கதரிசி கொடுக்கப்படுகிறார். அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையினாலே அவங்க போஷிக்கப்படுறாங்க. மோசஸ் அண்ட் எலைஜாஸ் பிரித்து வருகிறது. அவங்க 3 வருஷம் தீர்க்கதரிசி உரைக்கிறாங்க. ஒரு காலம் என்றால் 1 வருஷம், காலங்கள் என்றால் 2 வருஷம், அரைக்காலம்னா 1/2 வருஷம். 1264 3 வருஷம் தான், 42 மாதனாலும் 3 வருஷம் தான். இது மாதிரி அவங்களுக்கு போஷிக்கப்படத்தக்கதாக ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அதே போல யோசிப்பு என்ன செய்யறான் என்றால் அவங்களை போஷிப்பதற்காக, அவங்களை காப்பாற்றுவதற்காக, தன் குடும்பத்தாரை காப்பாற்றுவதற்காக அவன் வந்து எகிப்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறான். ஆகாத யோசிப்பின் காலத்தில் ஆகாத் வந்து கத்துடைய வார்த்தை விட்டு விலகினான். யேசபேல் தான் ஆளுகை செய்கிறார். அவருக்கு பின்னால இருந்து யேசபேல் ஆளுகை செய்கிறார். எல்லாரும் ஆகாப் தான் ஆளுகை செய்யறாங்க நினைக்கிறாங்க. ஆகாப் இல்ல, பின்னால அவன் மனைவி யேசபேல் இருக்கிறான். அதே போல தான் ஒருத்தர் ஆட்சி செய்யும் பொழுது பின்னால ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்படிதான் நடக்குது உலகத்துல. பைபிள் எழுதியிருக்க தான் நடக்குது, அதான் ரிப்பீட் ஆகுது. நீ எந்த சம்பவத்தையும் பைபிள்ல பார்க்கலாம். ஆகாப்புக்கு பின்னால ஜேசபேல் ஆளுகை செய்யும் பொழுது மிட்நைட் ஆகும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது மிட்நைட் நடு நிசியாக இருந்தது, இருளின் காலமாக இருந்தது. தேதியரா சபை இருளின் காலம். ஜேசபேல் பின்னாலே இருக்கிறார். 6,800,000 கிறிஸ்தவர்களை கொண்டு போட்டார். இதை என்ன சொல்றால் அங்க வந்து 7th வீக்கை நம்ம பார்க்கும் பொழுது 3 பஞ்சகாலம் பின்னால பழத்தப்பட 3 அந்த மகா உபத்திர காலம் வரும் பொழுது அந்த 144,000 பேர் ரசிக்கப்படுகிறார்கள். God prepared Elijah a place. ஆண்டவர் எலிஜாவுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்திருந்தார். கேரி தாத்த கண்டல போயிரு. எலிஜா வந்து ஈகிள், பெரிய ஈகிள், பெரிய தீர்க்க தரிசி. வேதம் தமிழ தீர்க்க தரிசிகளை கழுவி கூப்பிடுகிறார். காலங்கள் வந்து போசிக்குது. ஈகிளை வந்து ரேவன் வந்து ஃபீட் பண்ணுது. கொஞ்ச காலம் அங்கே இருந்தபடமே அதன் பின்பு கத்த சொல்லுகிறார், நீ சாரி பார்த்து அந்த ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையும் உன்னை போஷிக்கும்படியாக கட்டளையிட்டேன். உன்னராஜத்தை 17,000 வேளாசத்தை வாசிக்கிறோம். அந்த சாரி பார்த்து ஊருவதை வந்து ஒரு அடைய செய்ததற்காக 2 வரவு பெருக்கிறாள். அவனும் அவளும் அவனுடைய குமாரனும் பஞ்சத்திலே சாகாதபடி அங்க வரவு பெருக்கிறதுக்காக எளியாக்காத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. பைபிள்ல பஞ்சத்தை பத்தி நிறைய இருக்கு. அப்ராம் காலத்தில் பஞ்சம் வந்தது, அவன் வந்து எகிப்துக்கு போனான். இவன் அது வந்து 26 வாசிக்கும் பொழுது ஈசாக்கு காலத்திலேயும் பஞ்சம் வந்தது. இவன் யோசேப்பு காலத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தி பஞ்சம், 7 பஞ்சம் வந்தது. எலியா காலத்திலேயும் பஞ்சம் வந்தது. இது மாதிரி பஞ்சத்தை குறித்து பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி போஷித்தார் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். அதனால எந்த விதமான மந்த நிலைமை வந்தாலும் உலகம் எதிதமாய் போனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை போஷிக்க அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்ப எலியா வந்து அங்க வரும்பொழுது அவனுடைய தாத்துல இருக்கிறது ராஜிவைத்த அம்மாவுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறது, சல்வேஷன் அணிகள் சிருஷ்டிக்கப்படுகிறது. இவர் சிறிய மீனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். தாத்துல அங்கு இருக்கிறது. இப்பொழுது அங்கு கண்டால் அந்த எலியா தீக்கு தேசி அந்த சாரிபா தூர்வழுத்த வந்து அங்க தங்கும் பொழுது பஞ்ச காலத்தில் அவங்க 3 வேலை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹலலுயா. யாருக்கும் தெரியாது அவங்க அந்த வீட்டில் இருக்குது. யாருக்குமே தெரியாது. எலியாவுக்கு வந்து அங்க இருக்கிறாங்க ராஜா ஆகாப்புக்கு தெரியாது. அவன் எல்லா பேசமும் தேடுறான், கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவன் சாரி பார்த்து ஊருக்கு உதவியோடு கூட அங்க இருக்கிறான். அவனும் அவனுடைய மகனும் 3 வேலை ஆகாரத்தை புசிக்கிறாங்க. ஹலலுயா. இன்னைக்கு நம்ம அவிதமான ஒரு நேரத்தில் இருக்கிறோம். சாரி பார்த்து ஊருக்கு உதவும் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். மாவை எப்படி எண்ணெயோடு மிக்ஸ் பண்றது, அதை எப்படி அடுப்பில் வைக்கிறது, அந்த 2 விறகை எப்படி வைக்கணும், இந்த மிஸ்டி நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தப்படுது. அப்போ எப்படி வரும்? பாஸ்டர் வந்து ஆவியில மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆவியில போதிக்கணும். நீங்க ஆவியில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜீவ அப்பத்தை ஆண்டவர் மாதிரி தருகிறார். ஹலலுயா. உலகமெல்லாம் பஞ்சகாலத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். இந்த கல்வாரி சர்ச்சு இருக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. இங்க எந்த ஸ்பெஷல் மீட்டிங் கிடையாது, இங்க ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது. ஆனா கர்த்தர் நம்மை வந்து ரகசியமாக போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காக அந்த பஞ்சம் அங்க வந்தது என்று பார்க்கிறோம். அந்த பஞ்சத்தில் எப்படி அங்க போஷித்தாரோ அதே போலதான் அவங்க 144,000 பேர் வந்து பாதுகாப்பான இடத்துல கொண்டு சென்று அந்த ரெண்டு சாட்சிகள் மூலமாக அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். ஆறாசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கு, இன்னும் 5 வருஷம் உலகம் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். யார்கிட்ட சொல்றான்? தன்னுடைய சகோதரர் சொல்லுகிறான், 2 வருஷம் பஞ்சம் இருக்கிறது, இன்னும் 5 வருஷம் இருக்கிறது, உலகம் அறுப்பும் இருக்காது என்று அங்கே சொல்லப்பட்டது. அப்ப அந்த 5 வருஷத்துல என்ன நடந்ததுங்கிறதுதான் எக்கனாமிக் டிப்ரெஷன். அதுதான் நம்முடைய பிரசங்க தலைப்பு. அவங்க வந்து அவங்க ஒரு மிஸ்ட்ரிய ரிவீல் பண்ணுகிறான். He was opening to them the predestinated mystery of God's will. தேவனுடைய சித்தத்தை குறித்து, முன்குறிக்கப்பட்ட அந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து தன்னுடைய சகோதரமார்களுக்கு அந்த மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே, இன்னும் என்ன நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது கர்த்தர் தானே உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஜீவரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் என்னை எகிப்துக்கு முன்னாடாக அனுப்பியிருக்கிறார். அதனால நான் வந்து உங்களை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். ஜோசப் மேக்கிங் ஹிம்செல்ஃப் நோன் டு ஹிஸ் பிரதர்ஸ், முதலாவது தன்னை அவளுக்கு வெளிப்படுத்துகிறான், இரண்டாவது அவர்களை கோசை நாட்டில் கொண்டு வந்து எகிப்தில் கொண்டு வந்து அவர்களை போஷிக்கிறான். ரெண்டு காரியத்தை செய்கிறான். ஒன்னாவது, முதலாவது ரிவீலிங் ஹிம்செல்ஃப் டு ஹிஸ் பிரதர், அதன் பின்பு நரிஸ்த இது அவளை வந்து போஷித்தது. ரோம பவரானது, ரோமனுடைய ஆதிக்கம், கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய ஆதிக்கம் உலக தங்கள் வரும்பொழுது 144,000 பேர் அந்த 2 சாட்சிகள் மூலமாக போஷிக்கிறார். இதை மனவாட்டி மேல எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஆமேன். இப்பொழுது என்ன செய்கிறான்? எல்லா வெல்த்தையும் கொண்டு வரவேன், எல்லா வெல்த், அந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இந்த ஜோசப் என்ன செய்யறான் என்றால் எல்லாத்தையுமே தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரும். அது அவன் 47:12 நம்ம என்ன வாசித்தோம் என்றால் தன்னுடைய குடும்பத்தாரை அவன் போஷிக்கிறான். அதன் நின்று 13 வாசிக்கலாம்.
பஞ்சம் மிகவும் கொடிதா இருந்தது, தேசம் எங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று.
எகிப்து தேசமும் கானான் தேசம் சுற்றி இருக்கிற நாடுகளையும் பஞ்சம் ஏற்பட்டு, கானான் தேசத்தில் 7 ஜாதிகள் இருக்கிறாங்க, 7 ஜாதிகளும் பஞ்சத்தினால வாடுறாங்க. இங்க கர்த்தர் அந்த ட்ரீம் மூலமாக பார்வனுக்கு வெளிப்படுத்துறது, இவனுக்கு விஷன் மூலமாக வந்திருக்கிறது. அதெல்லாம் 3-2 முக்கியமான காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அங்க நடக்கிறது. அந்த தன்னையில் தன்னை சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். இதை யோசேப்பினுடைய மனைவி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது டிப்ரெஷன் அங்கே ஏற்பட்டிருக்கு. நமக்கு எக்ஸ்கியூஸ் வரும். நம்ம இப்பொழுது எக்ஸ்கியூஸ் டைம் ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு நம்ம மேல எடுத்துக் கொள்ளப்படுவோம். இது அப்பொழுது உபத்திர காலம் வரும். அப்பொழுது அவன் என்ன செய்யறான் என்றால் பஞ்சம் கொடிதா இருக்கும் பொழுது தேசம் எங்கும் ஆதாரம் கிடைக்காமல் தேசமானது பஞ்சத்தினாலே மெலிந்து போயிட்டு அப்படின்னு எழுது பை த ரீசன் ஆஃப் ஹனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு என்ன வசம் வாசிக்கலாம், பரவாயில்ல வசத்தை வாசிக்கலாம்.
யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையில் கொண்டு போய் சேர்த்தான்.
யோசேப்பு எகிப்து தேசத்தில் கானான் தேசத்தில் பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். ஜனங்கள் வந்து எனக்கு அங்கனா இப்ப பண்டாசாலையை திறந்துட்டான். திறக்கும் பொழுது எகிப்தியர் எல்லாரும் வந்து தானியம் வாங்குறாங்க, பக்கத்தில் இருக்க தேசத்தார் எல்லாரும் வாங்குறாங்க, எல்லா பணத்தையும் வாங்கி பாரியனுடைய அரண்மனையில் போய் சேர்த்துட்டோம். அதுதான் இந்தியாவில் நடந்திருக்கு. எல்லா பணம் வந்து கவர்மெண்ட்டை சேர்ந்து போச்சு. 1000 ரூபாய், 500 ரூபாய் எல்லாம் நம்ம கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி இதெல்லாம் நான் வந்து ஒரு ரூபாயும் மிஸ், 1000 நோட்டையும் மிஸ் பண்ணல, 1500 மிஸ் பண்ணல, எல்லாம் கரெக்டா போட்டேன். அதை வச்சிருந்தா வேலையும் எல்லாம் போயிடும். அதனால கரெக்டா கொண்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணி எல்லாரும் டெபாசிட் பண்ணி இத பணம் எல்லாம் பார்வன அரண்மனைக்கு வந்து அப்படி கொண்டு அவங்க போய் பணத்தை அவங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக அரண்மனையில் கொண்டு சேர்க்கிறதுக்காக இவன் என்ன செய்வான் என்றால் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கல, உங்களுடைய காசை கொண்டு வாங்க. அதனால அன்னைக்கு பேப்பர் மணி கிடையாது, அன்னைக்கு வந்து கோல்டு சில்வர் தான், எல்லா கோல்டு எல்லா சில்வரையும் இவன் அவன் வந்து என்ன செய்வான் என்றால் அந்த சில்வர் காயின் கோல்டு காயின் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு சாப்பிட வந்து ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்வது, இருக்க பணத்தை எல்லாம் கொடுத்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப ஒருத்தருடையும் காசு கிடையாது, எல்லா காசும் அரண்மனையில சேர்ந்து போச்சு. எல்லா இந்தியாவில இருந்த அவ்வளவு 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு எல்லாம் சேர்ந்து போச்சு, பேங்க்ல போய் சேர்ந்து போச்சு. யோசிப்பு தான் அதை செய்வான் ஒரிஜினலா. இப்போது சாத்தான் அதை காப்பி பண்ணுகிறான், கத்தர் என்ன செய்யறாரோ அதெல்லாம் சாத்தான் காப்பி பண்ணுவான். அதுபின்பு என்ன ஏற்பட்டது, பானந்தாசன் வாசிக்கலாம்.
எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தர் எல்லாரும் யோசனை படத்தில் வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும் பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள்.
இது எங்களுக்கு பணம் எல்லாம் போயிட்டு எல்லா காயினும் சில்வர் காயின் ஒரு பைசா ஒன்னு கூட இல்லை, வீட்டில் பணமே இல்லை, என்ன ஆதாரம் வந்து என்றால் ஆதாரம் வாங்குறதுக்காக நாங்க எல்லாத்தையும் செலவழிச்சிட்டோம், காசு இல்லை, இப்ப நாங்க என்ன செய்யுது, நாங்க வந்து சாகணுமா, நாங்க ஆதாரம் இல்லாத ஏன்னா ஃபுட் அங்கதான் இருக்குது, ஃபுட் யாருக்கு இருக்குதோ அங்கதான் வந்து அன்னைக்கு எல்லாத்தையும் கவர் எல்லாத்தையும் எல்லா பவரையும் எடுத்துக்கிட முடியும். ஃபுட் வந்து அங்கே இருக்குது, யோசிப்பிட்ட இருக்குது. அதாவது ஆதாரம் வந்து ஆதாரத்துக்காக வந்து கோல்டை வச்சு சில்வரை வச்சு போனா அதை சாக முடியாது, தங்கத்தை சாக முடியாது. அதனால அவங்க வந்து சாப்பாடு தான் முக்கிய, தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, எல்லா காயின்ஸும் சேர்ந்து விட்டது, இப்ப அதெல்லாம் காலியான பிறகு நாங்க சாகணுமா, நாங்க சாப்பாடு இல்லாம நாங்க சாகணுமா. அல்ல, ஆதாரத்தை தாரும், எங்களுக்கு ஆதாரத்தை தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்று சொல்லும் பொழுது ஜோசப் என்ன சொல்லுகிறான்,
உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன்
என்றான். உங்க ஆடு மாடுகள் இருக்குல்ல, ஆடு மாடுகள் இருக்கு, அதெல்லாம் தந்துருங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஆதாரத்தை தார. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கள் என்றால் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள். பதினாசிகள
அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கிக் கொண்டு அந்த வருஷம் அவருடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆதாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான்.
இவ பஞ்சு 5 வருஷத்து இருக்கிறது, 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, அப்ப அவங்க கையில இருந்து இதெல்லாம் சாப்பிட்டாங்க, அவங்களுடைய ஆதாரம் 2 வருஷம் ஸ்டாக் இருந்துச்சு. இப்ப அதுக்கு பேர பணத்தை கொடுத்து 1 வருஷம் வாங்குறாங்க, அடுத்த வருஷம் பணமும் காலியா போச்சு. அதான் ஆடு மாடை கொண்டாங்க, ஆடு மாடு குதிரைகள் இதற்கு கழுவைகள் எல்லாத்துக்கும் பதிலாக ஆதாரம் கொடுக்கும்பொழுது அந்த கேட்டில்ஸ் எல்லாமே பார்வனுக்கு சொந்தமாயிட்டது. இப்ப அவங்க கேட்டில் கிடையாது, மேயறதுக்கு புல்லும் கிடையாது தான். ஆனால இவர் வந்து இந்த மாடு வந்து அடிமாட்டு விலைக்கு போகுது, இவர் வந்து ஒருத்தர் வாங்கினாலும் காசு தவிர மாட்டாங்க, எல்லாம் பார்வன்ட்ட கொடுத்துருவோம், நம்ம அங்கிருந்து வாங்கிடலாம். எல்லா கேட்டில்ஸ் என்ன எல்லாமே அந்த பிரெட்டுக்காக ஆதாரத்துக்காக அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இப்ப ஆடு மாடு காலியா போச்சு, இப்ப இன்னும் பஞ்சம் தீர்ந்த பாடு இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அதனால அவன் என்ன என்ன செய்யறாங்க, அடுத்தபடியாக அந்த பார்வன் வந்து கேட்கிறாங்க.
வருஷம் முடிந்த பின் மறுவருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து பணமும் செலவழிந்து போயிட்டு எங்கள் ஆடு மாடு முதலானவர்களும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது.
ஆடு மாடு எல்லாத்தையும் நாங்கள் பணம் காலியா போச்சு, ஆடு மாடையும் கொடுத்தாச்சு, இப்போ எங்கள் சரீரம் உடம்புதான் இருக்குது, எங்களுடைய நிலம் இருக்குது, அதனால என்ன செய்யுங்கன்னா எங்க நிலத்துக்கு பதிலாக எங்களுக்கு வந்து சாப்பாடு தாங்க, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு உண்டாக நீதியானது ஒன்றும் இல்லை. நடந்த சம்பவம் இது, அது அந்தத்தில் உண்மையில நடந்த சம்பவம் இது, எங்கள் ஆண்டவருக்கு தெரியாத காரியம் அல்ல என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், அடுத்த சந்த வாசிக்கலாம்.
நாங்களும் எங்கள் நிலமும் உடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா, நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆதாரம் கொடுக்க வேண்டும், நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வனுக்கு ஆதீனமா இருப்போம், நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாமல் போகல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும்
என்றால் எங்களுடைய ஆடு மாடுலாம் போயிட்டு இப்பொழுது நிலம் இருக்கிறது, அதையும் நாங்கள் தந்துடுவோம், எங்களுக்கு நீரை வந்து ஆதாரத்தை கொடுக்கணும். எல்லா நிலமும் வீடுகளையும் யோசித்து வாங்கிக் கொண்டார்,
எல்லாத்தையும் வாங்கி கொண்டு மீதி 4 வருஷம் பஞ்சம், அதுக்கு வந்து அவங்களுக்கு ஆகாரத்தை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பஞ்ச காலத்தில் யாருக்கும் சாப்பாடு இல்லாம போகல, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சது. ஆனா எல்லாருடைய பணமும் அங்க போய் சேர்ந்துட்டு, எல்லாருடைய ஆடு மாடுகளும் அங்க போய் சேர்ந்துட்டு, எல்லாருடைய நிலங்களும் வீடுகளும் அங்க போயிட்டு, எல்லாமே அங்க போய் பார்வனுடைய பார்வனுக்கு சொந்தமாயிட்டு. ஜோசப் அப்படி பிளான் கொண்டு வந்து எல்லாத்தையும் பார்வனுக்கு சொந்தமாயிட்டான். அவங்களுக்கு ஜீவன் மட்டும்தான், எங்களுக்கு சரீரம் இருக்கு, இன்னைக்கு சரீரத்தையும் வித்து போடுற காலம் இது. ஒரு கிட்னியை கொடுத்தா 50,000 தரணும், அதுல வந்து புரோக்கர் இருக்கிறான், அவன் ஒரு 20,000 எடுத்துக்கிட்டு 30,000 கொடுப்பான். இப்படியாப்பட்ட ஒரு காலத்தில் ஜீவன், மனுஷன் சரீரத்தையே விற்கிற காலம் இது. எங்க சரீரமும் எங்க நிலமும் இருக்குன்னு சொல்றாங்க, அது அந்த காலத்துல சரீரத்தை விற்க தெரியாது, அவனுக்கு விற்க முடியாது, அந்த சாத்தியம் இல்லை. ஒருவேளை அவங்க தங்களை அடிமையா தான் ஒப்பு கொடுப்பாங்க, யோசனை எப்படி விற்றாங்களோ அதே மாதிரி தங்களை அடிமையா, எங்க சரீரம் எங்களை நாங்க அடி அப்படிதான் விற்க, முழுசா தான் விற்க முடியும். இன்னைக்கு மனுஷனை முழுசா யாரும் வாங்க மாட்டாங்க, மனுஷனுடைய பார்ட்ஸ் எடுப்பான். அதிகமான ஒரு காலம், அதனால சரீரத்தையே விற்க முடியுமா? விற்க முடியும். லேண்டு எல்லாத்தையும் நான் கண்டு வெட்டிக்கார என்ன செய்வன் என்றால், அவன் வந்து வெத்திப்பாட்டல்ல கையெழுத்து வாங்கிடுவான். இப்ப வெத்திப்பாட்டல்ல கையெழுத்து மினிஸ்டர்ஸ் வெத்திப்பாட்டல்ல கையெழுத்து வாங்கிட்டு, நாங்க சொன்னதுதான் கேட்கணும். உங்கள்கிட்ட வெத்திப்பாட்டல்ல கையெழுத்து வாங்கிட்டு என்றால் கடன் கொடுத்திருக்கிறோம், ஆனால என்ன சென்றால் நீங்க கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, வீடு வந்து அடமானத்தில் இருக்குது, அதை வந்து எல்லாம் பணம் உங்களால கொடுக்க வட்டி அதிகமாகிட்டது, வீடை நாங்க எடுத்துக்கிடுவோம், உங்க நிலத்தை எடுத்துக்கிடுவோம். ஒன்றும் செய்ய முடியாது, அந்த காற்று நடக்குது. அது சாத்தான் வந்து என்ன செய்யறாங்க, வேற விதமா தீமைக்கு எதிராக செய்யறாங்க. நான் ஓசு அதிகமா செய்யல. அவ போல எல்லாருடைய நலன்களும் இப்போது என்ன செய்யறாங்க, அங்கே சேர்ந்து விட்டது. அது மாத்திரம் அல்ல, சீடு அவங்கதான் இருக்கு. விதை விதைக்கணும்னா அவங்ககிட்ட விதை கிடையாது, விதை விதைக்காம எப்படி அறுவடை செய்ய முடியும்? மழைதான் பெஞ்சிட்டுன்னு வச்சுக்கொள்வோம், பஞ்சகாலம் முடிஞ்சு மழை பெஞ்சாலும் அவனுக்கு தானியம் கிடைக்காது. ஏனென்றால் யார்ட்டையுமே விதை கிடையாது, சீடு யார்ட்ட இருக்குது? யோசேப்பிட்டு தான் சீடு இருக்குது. ஹல்லேலூயா. அதனால அவங்க சீடு வந்து யோசேப்பு கொடுத்தாதான் அவங்க விதை விதைச்சு விளைச்சல் ஏற்படுத்த முடியும். யோசேப்பு சீட்ஸ் எல்லா வித்துக்களும் அவங்கதான் இருக்கிறது. யார் வந்து சீடை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கும். யார் வந்து ஃபுட்டை கண்ட்ரோல், ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. They are controlling the seed. இப்பொழுது விதைகளும் விதைகளும் அவமசமா தான் இருக்கு. எல்லாமே ஜோசப் வசமாக மாறிவிட்டது. ஜோசப் எல்லாத்தையுமே இதான் பார்வன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து விட்டான். ஒரு சிஸ்டத்தை கொண்டு அந்த சிஸ்டம் மூலமாக எல்லாம் அப்படி போய் சேர்ந்துட்டு, அதுதான் இப்பொழுது முயற்சி நடக்கிறது. இந்த மக்களை எல்லாத்தையுமே நம்முடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்து, எல்லோருடைய ப்ராப்பர்ட்டி அவங்களையே நம்ம ஆதிக்கத்தில் கொண்டு வந்து, பின்பு கடைசியா ஆன்டி கிரைஸ்ட கொண்டு போய் கொடுத்து வித்து போடுவது எல்லாமே ஒரு மனுஷன். நீங்க அவங்க உத்தரவு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே உங்களுக்கு சொந்தமா இருக்காது. ஸ்லேவ்ஸா மாற வேண்டியது வரும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்லேவ்ஸா மாறணும், பின்பு ஆன்டி கிரைஸ்டுக்கு நம்ம உலகமே ஸ்லேவ்ஸா மாறும். ஒண்ணுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இவங்க எதுவுமே சொந்தம் கிடையாது. FAO, Food and Agriculture Organization, United Nations, அவங்க வந்து ஐக்கிய நாட்டு சபையில் அப்படி ஒரு பிரிவு இருக்கிறது, Food and Agriculture Organization. இவங்க தான் ஃபுட, உலகத்தினுடைய ஃபுடை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்ககிட்ட தான் இப்ப வித்து இருக்குதான், விதை வந்து அவங்ககிட்ட தான் இருக்குதான், எல்லா விதையும் அங்கிட்ட இருக்கான். சார் சாம் சொன்னாரு, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையா இருக்கு, சீடு அவங்ககிட்ட தான் இருக்கான். ஆனா வந்து யோசேப்பு கொடுத்த தானியத்தை போட்டா முளைக்கும், பிறகு அவங்க விதை தானியத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க விதைச்சுக்கிடலாம். ஆனா இப்ப என்ன வச்சுக்கா, சீடு வந்து எப்படி இருக்குதா, அது வந்து திருப்பி நீங்க வந்து விதைக்க முடியாது. அவர் அதுல வந்து என்றால் அங்க ஜெனிட்டிக் கோட்ல அவர் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறான், அதுல கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கிறான், மாத்தி வச்சா திருப்பி நீங்க அதை விதையா யூஸ் பண்ண முடியாது. சீடு வாங்கினா அங்க போய் தான் வாங்க, விதையெல்லாம் ஒருத்தன் கண்ட்ரோல்ல இருக்கு, உலகத்தினுடைய வந்து ஃபுட் கண்ட்ரோல்ல இருக்கிறது. சீட்ஸ் எல்லாம் அங்க யோசிச்சுட்டு சீடு இருக்குது. அதே மாதிரி தான் சாத்தான் இன்னைக்கு
நம்ம சீடை கண்ட்ரோல் பண்ணதா, சீடை நம்ம வசமா கொண்டு அவங்க திருப்பி விதைக்க முடியாம நம்ம பயந்து வேணாத்தான் நமக்கு அடிமை ஆகாத ஆதாரத்தெல்லாம் நம்ம தொண்டல்ல வச்சாதான் ஜனங்களை அடிமைப்படுத்த முடியும். பணத்தெல்லாம் நம்ம தொண்டல்ல வந்தாதான் ஜனங்களை அடிமைப்படுத்த முடியும். அவங்க ஜனங்களை எப்படி அடிமைப்படுத்துவது, உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது, இதை ஜோசப் அன்னைக்கு வந்து அதெல்லாம் நன்மை கேள்வா செஞ்ச இப்பொழுது எழுதுகின்றால் இந்த உலகத்தில் இப்பொழுது அந்த ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வரும்பொழுது எல்லாமே அவாதிக்கத்துக்கு போறதுக்கு இப்பவுமே வேலைகள் நடந்து கொண்டு. அதனால பாருங்க எல்லா இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாமே சீடு எல்லாமே ஒரு மனுஷனுடைய ஆதிக்கத்தில் வரும்பொழுது சர்வைவல் பண்ணுவதே கஷ்டம். சாப்பாடு காரியத்தை தான் பார்க்கணும், சாப்பிடணும், ட்ரெஸ் போடணும், அதுக்கு பிறகு அதை வீடை வாங்கலாம், நிலத்தை வாங்கலாம், வீடை கட்டலாங்கிறது இனிமேல்ட்டு வந்தது அது எவ்வளவு சாத்தியமாகுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே டாக்ஸ் போட்டிருக்கும், அது ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கட்டணும், அதுக்கு பிறகு வேட்டு ஒரு பொருளை வாங்கினா வேட்டு, இப்பொழுது ஒரு பணம் பரிமாற்றம் செய்தால் 100 ரூபாயை நீங்க வந்து பண பரிமாறு எலக்ட்ரானிக் பண்ண அதுல ஒரு எனக்கு இருந்தால் 2 ரூபாய் பிடிச்சு கொள்ளுவோம், இப்படி எனக்கு இருந்தால் எல்லா பணமும் அந்த எனக்கு இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ற அளவுக்கு அதிகமான ஒரு காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. நம்ம இந்த ஹவரை நம்ம இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இதை நமக்கு வந்து ஆண்டவர் செவன் சீல் ஓபன் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, தி செவன் சீல் இஸ் சோ பிரெசியஸ், அது நமக்கு ரொம்ப வந்து பிரெசியஸ் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா, எப்படி பாஸ்டர் அது விலையேறப்பட்டது? ஆண்டவர் நமக்கு இந்த ஜீவ வெளிச்சத்தை கொடுத்திருக்கா, ஜீவ வெளிச்சத்துக்கு அணியை நம்ம புசிக்கிறோம், நன்மை தீமை அறியத்தை புசிக்கிறோம். அவர் 5வது உழைத்த பொழுது வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திர பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு நமக்கு பாதாள குழியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்த உடனே பெருஞ்சூளையின் புகை போல அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் தோன்றி பூமியில வந்தது. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இது அவிதமாக எழுதியிருக்கிறது. பாண்டவர் என்றால் சாத்தான் வந்து கீழே விழுகிறார், லூசிபர் அவனை தள்ளிவிடுகிறார், அவன் கீழே விழுகிறார். அவனுக்கு ஒரு கீ கொடுக்கப்பட்டது, அதான் கீ ஆஃப் சயின்ஸ், விஞ்ஞானம் என்ற அந்த கருவி கொடுக்கும் பொழுது அதை வந்து திறக்கும் பொழுது டைனானிக் ஸ்பிரிட் என்பதற்கு வெட்டுக்கிளியில் டைனானிக் ஸ்பிரிட் ஆயிருக்கிறது. உலகத்தையே அது மறைச்சு சூரியனே மறைக்கிற அளவுக்கு சத்தியத்தை ஜனங்கள் சிந்திக்க விடாதபடி உலக காரியங்கள் தான் இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கு. இப்படி ஆண்டவர் 7 முத்திரை திறந்தாரா, ஒண்ணுமே அதை பற்றியே கேர் பண்ண மாட்டான். எத்தனையோ சாதன பொருள் சொல்லும் பொழுது கேர் பண்ணவே மாட்டாங்க. அது சூரியனே மறைக்கிறது, அது ஆகாயத்தையே மறைக்கிறது. இந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்கின்றால் விஞ்ஞானம் உலகமானது இன்றைக்கு அதனால ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கப்படினால நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன் மிருச்சத்தை புசித்து உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு ஆட்டம் பாம்ச கண்டுபிடிச்சு இப்ப எல்லாமே அது உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. ஆனா நமக்கு ஆண்டவர் செவன் சீல் ரிவீல் பண்ணி இன்னொன்று 7 முதல் திறக்கப்பட்டதால பைபிள் இருக்கிற ரகசியம், இப்போது நம்ம ஆதியாகமத்தில் இருக்க ரகசியம் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டு நம்ம இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டோம். ஹல்லேலூயா, நிறைய சாப்பிட்டு இப்ப மேல பறக்கலாக்கு நம்ம பறக்க பெற்றுக்கிட்டோம். ஆமே, இதை நாங்களே எங்கள் நிலங்களை அழிந்து போயிருக்கோம். 19 வாசத்தை வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். 19 வாசம்,
எங்கள் நிலங்களும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும், நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமா இருப்போம்.
இதை நாங்கள் பார்வோனுக்கு ஆதீனமா இருக்கணும், அவங்களே ஒப்பு கொடுக்கிறாங்க. என்ன சாப்பாடு இல்லைன்னா செத்து போ, சர்வைவல் பண்ண முடியாது சார், உயிர் வாழ முடியாது. கடைசியில் அதிகமான நிலைமையில நிக்குது, உயிர் வாழ முடியாது நிலத்தை வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு. அதனால நாங்களும் எங்களுடைய குடும்பம் வந்து உயிர் வாழணும்னா இப்ப வந்து சர்வைவல் தான் பண்ண முடியும். நீங்க 2 லாக்ஸ் வச்சிருந்தா கூட அதை கவர்மெண்ட் பிடிக்கும், பணத்தையும் வைக்க முடியாது, பேங்க்லயும் வைக்க முடியாது. பேங்க்ல வச்சாலும் ப்ராப்ளம், பணத்தை ஏதாவது ஒரு பொருளை வாங்க போனாலும் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு 100 ரூபாயும் கையில வைக்க முடியாது. திடீர்னு மாறிட்டு ஒருவரும் கொள்ளவும் கொடுக்கவும் கூடாது, சிறியோ பெரியோ ஐஸ்வர்யவாங்க தரிப்புற அடிமைகள் சுயாதீனர்கள். இவர்கள் என்றால் தங்கள் வலதுகையிலாவது தங்கள் நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பரிந்துரைக்கும், அந்த முத்திரையாக அந்த நாமத்தையாக நாமத்தின் லக்கத்தையாக தரித்துக் கொள்வதை தவிர வேறவும் கொள்ளவும் வைக்கவும் கூடாது செய்தது. வெளிப்படத்தில் 14-18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது இப்ப நிறைவேறு, அது இன்னும் உச்சக்கட்டத்தில் அது வரும். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டது உச்சக்கட்டத்தில் வரும். எக்கனாமிக் ஜட்ஜ்மெண்ட் அங்கே வருது. நோ லேண்ட் டு பிளான்ட், அவங்க இப்ப லேண்ட் கிடையாது, நோ மணி டு பை, இத பொருட்களை வாங்கிறதுக்கு பணமும் கிடையாது. இதென்றால் நோ ஃபுட் டு ஈட், சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கிடையாது, நோ மணி டு ஸ்பெண்ட், அங்க பணமும் கிடையாது. எல்லாமே அங்க போய் சேர்ந்து போச்சு, எல்லாம் வந்து அந்த என்றால் அது அரண்மனையில போய் சேர்ந்து போச்சு. அதுதான் கடைசியில் எல்லா ஆன்டி கிரைஸ்ட போய் சேர்ந்து எல்லாம் சேரும் பொழுது குழந்தைக்கு தின்பண்ணை வாங்கி கூட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உபத்திர காலத்தில் வரும். இதை நமக்கு ஆண்டவர் வந்து இந்த வழிபாட்டை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேல்யூ ஆஃப் த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருக்கும் பொழுது நீங்க அதை நேசித்தீங்கதான், நீங்க அதை பற்றி கொண்டீர்கள் என்றால் இதை யோசிப்பு மனதை டிஸ்மிஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி காலங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை மேலே அனுப்பிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த வேர்டு வந்து நீங்க கேட்கிற இந்த வார்த்தையானது அது ஸ்பிரிட்டா உங்களுக்குள்ள வந்து வாசமாக இருக்க வேண்டும். 7:6-63
ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
இதோ நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் அது ஜீவனாகவும் இருக்கிறது. ஆவியாகவும் அது ஜீவனாகவும் இருக்கிறது. இந்த வெளிப்பாடு வந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது இது ஸ்பிரிட் ஃபார்மாக மாறி உங்களுக்குள்ள வந்து அது வாசம் பண்ணுது. வேர் பிகன் ஸ்பிரிட், நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியாக அது ஜீவனாக இருக்கிறது. இந்த வேர்டு வந்து கேட்கிற வார்த்தை வந்து ஸ்பிரிட்டா மாறி, காட்ஸ் வேர்ட் இஸ் ஸ்பிரிட் வென் யூ ரிசீவ் இட் பை ஃபெய்த், தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கு. அது ஆவியா வந்து நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது இதோ அப்பொழுது நம்ம மேலே பறக்க முடியும். இன்டெலக்சுவலா இருந்தா பிரயோஜனம் இல்ல. ஆவியா வந்து நமக்குள்ள இந்த வார்த்தை வெளிப்பாடுகள் வாசம் பண்ணும்பொழுது இந்த எக்கனாமிக் ரிசெஷன், எக்கனாமிக் டிப்ரெஷன் வரும்பொழுது இந்த எல்லாமே ஒரு மனுஷன்கிட்ட போய் சேர்ந்து இதை பார்வையான விவசாயத்தை எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தோம். ஆடு மாடு பணம் லேண்டு வீடு எல்லாம் ஒன்னு விடாம ஃபுட் வந்து கண்ட்ரோல்ல இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து விதையெல்லாம் அங்கதான் வச்சிருக்கிறாங்க. இனிங்க விதை அங்கிட்ட போய் தான் வாங்கணும். சீடு அவங்க கண்ட்ரோல், எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல கொண்டு வரும்பொழுது மனுஷங்க ஒண்ணு செய்ய முடியாது. அது நம்ம காலம் வரும்பொழுது நம்ம மேல போயிரு இந்த ரெவலேஷனை நீங்க வந்து இது ஸ்பிரிட்டா மாறி நமக்குள்ள வாசம் பண்ணலாம். எனக்கு தெரியும் தீர்க்கதரிசி சொன்னது தெரியும், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்குள்ள அது ஸ்பிரிட்டா வந்து வாசம் பண்ணும் பொழுது அருமையான நீங்க அந்த ஸ்பிரிட்டானது உங்களை மேல லிப்ட் பண்ணிடும். ஹல்லேலூயா. ஆன்டி கிரைஸ்ட் உலகத்தை வந்து புல் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். இப்ப கண்ட்ரோல்னா கொண்ட கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்குது. ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை, இது பல நாளா நடந்து கொண்டிருக்கிறது. அது புல் கண்ட்ரோல்ல வரும் பொழுது நம்ம மேல போயிடும். எப்படி விசுவாசிக்கிறோம்? இந்த வெளிப்பாட்டை நம்ம நேசிக்கும் பொழுது அந்த நாலாம் மிருகம் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது நாலாம் மிருகத்தின் கண்ட கொடிதான மிருகாது, எல்லாத்தையும் இரும்பு பல் இருக்கிறது, எல்லாத்தையும் சதைச்சிரும், எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சுப்படும். மனுஷங்களை மதிக்க மாட்டாங்க, எல்லாம் காலில் போட்டு மிதிச்சிருவாங்க. நீ என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு பிரின்சிபலை கொண்டு வரும் பொழுது நீ கீழ்ப்பறிஞ்சுதான் ஆகும். காலில் போட்டு மிதிச்சு ஆன்டி கிரைஸ்ட்டு யாரும் தப்பிக்க முடியாது, ஒரு சிங்கிள் பர்சன் கூட தப்பிக்க முடியாது. அவ்விதமான ஒரு காலம் வரும் பொழுது நமக்கு ஆண்டவர் விதமாக அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கும் பொழுது நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை இதை வேலை பண்ணினா தப்பிச்சுக்கிடலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தொடர்ந்து வாசிக்கலாம். 23 வாசிக்கிறோம்.
இன்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வனுக்காக வாங்கிக் கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள்.
உங்களுக்கு விதை தானியத்தை தார விதை விதைங்க, எல்லாமே பார்வனுக்கு.
வாசிக்கலாம். விளைவில் ஐந்தில் ஒரு பங்கை பார்வனுக்கு கொடுக்க வேண்டும், மற்ற நாலு பங்கும் வயலுக்கு விதையாகவும்
உங்க எல்லாமே நீங்க உங்களோட லேண்ட் கேண்ட்லாம் பொழுது பார்வனுக்கு தான் சொந்தம். அதனால விளைச்சல் அஞ்சில ஒரு பாகத்து கொடு. நம்ம வந்து டாக்ஸ் வந்து முறைப்படி செய்கிறோம். இப்ப வந்து முறைப்படி செய்ய மாட்டோம், எல்லாத்தையுமே பிடிக்க கிடுவோம். அன்னைக்கு முறைப்படி செய்கிறோம். எல்லாம் விளைச்சல் ஐந்தில் ஒரு பாகத்தை கொடுங்க. பாருங்க இந்த டாக்ஸ் எல்லாம் கொடுங்க. இப்ப டாக்ஸ் சிஸ்டம் தான் எல்லாமே வந்து வருது. அவன் வந்து டாக்ஸ கொண்டு வருவான். அஞ்சுல ஒரு பாகம் விளைச்சல்ல கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ், பிரச்சனையே கிடையாது. அதனால இந்த பஞ்சம் வரலன்னா இப்படி ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. அவங்களுடைய மணியை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது இப்ப எல்லாமே பாருங்க ஆதிக்கத்தில் வந்த பொழுது இப்ப ஒரு சீரான வரி விதிப்பு, ஒரு ஒழுங்கு சீரான வரி விதிப்பை கொடுந்து அஞ்சுல ஒரு பாகத்தை போடுங்க, எல்லாம் நீங்க வந்து சந்தோஷமா வாழுங்க. எல்லாம் நாலு பாகம் வந்து உங்களுக்கு சொந்தம். இதை என்ன செய்யுங்க, நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் நீங்க விளைச்சல் கொண்டலாம், எவ்வளவு வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. இப்படி வந்து என்ன செய்தால் அந்த எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டால் அப்பொழுது நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்க மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், நம்ம சர்ச்சு வந்து இங்க இருக்கக்கூடாது. நம்ம சர்ச்சு ஹேனா சர்ச்சா இருக்கணும். ஹேனா என்ன செய்வாங்க, சாமியல பிரபித்தாள். சாமியல் வந்து ஒரு ப்ராஃபிட், தேவனுடைய வார்த்தை சாமியலுக்கு வந்தது, சாமியல் தேவனுடைய வார்த்தையை கேட்ச் பண்ணி கொண்டா. அதே போல ரூத் வந்து ஓபேத்தை பெற்றாள். அந்த ஓபேத் வந்து இவர் தாவீதினுடைய கிராண்ட் ஃபாதராக இருக்கிறார். ரேச்சல் வந்து ஜோசப்பை பெற்றார். ஜோசப் வந்து ஒரு செழிப்பிற்குமாராக தீர்க்கு தரிசியாக இருந்தார். அதே போல சாரா வந்து ஐசக்கை கொண்டு வருகிறார். அந்த அந்த கற்பத்திலிருந்து, அந்த தாயின் கற்பத்திலிருந்து விதமான நல்ல பிள்ளைகள் வந்தார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு கற்பம் தான் இந்த கல்வரி சாபனுக்கு. இது ஒரு தாய், இந்த தாய், இந்த சபையானது ஒரு தாய். இந்த கற்பத்தில் இருந்து சன்ஸ் ஆஃப் காட், சன்ஸ் டாட்டர்ஸ் ஆஃப் காட் வெளியே வரணும். ஹல்லேலூயா. மிஸ்ரியாங்க கேட்ச் பண்ணணும், வெளிப்பாட்டை கேட்ச் பண்ண வேண்டும். அவள் என்ன சொன்னா, இவங்க பெற்ற பிள்ளைகள்லாம் அருமையான பிள்ளைகள், அவங்க கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். இந்த கல்வாரி சாபனுக்கிலிருந்து தேவண்ட குமார் குமார்களும் பரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல பிள்ளைகள், இதை மேனிபெஸ்ட் சன்ஸ் ஆஃப் காட் வேணும். ரெவலேஷனை நீங்க கேட்ச் பண்ணும்பொழுது அது உங்களை மேல தூக்கிட்டு போயிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், நீங்க இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன், எக்கனாமிக் ரிசெஷன்ல வந்து ஆன்டி கிரைஸ்ட் பீரியட்ல மாட்டிக்கிட்டு அடிமைகளாக ஜீவிக்கும் வேண்டிய நிலைமை ஏற்படாது. கொள்ளவும் விற்கவும் செய்யக்கூடாத காலம் வரும். இப்பொழுது அது பிகினிங்கா இருக்குது. அது கிளைமேக்ஸ்ல வரும் பொழுது, உச்சகட்டத்துக்கு வரும் பொழுது மனவாட்டியை கத்தர் வந்து பாதுகாப்பான இடம் மேல கொண்டு செல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், நமக்கு அப்பொழுது அந்த ரெக்கையை கொடுத்திருக்கிறார். மேல பறக்க வேண்டிய ரெக்கையை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை கொண்டு நம்ம பறக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியிலே நம்ம பறக்கிறோம். ஈகிள் என்ன, ஸ்போக்கன் வேர்டு, ரிட்டன் வேர்டு என்ற வேர்டை கொடுத்திருக்கிறார். 1120 செய்தியா 66 புஸ்தகம், பைபிள்ல 66 புஸ்தகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த ரெக்கையால நம்ம பறந்து நம்ம மேல போறோம். அப்பொழுது சாத்தான் வந்து என்ன செய்யறால், பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற இஸ்ரியலை துன்பப்படுத்துவா. வெளிப்படுதல் 12:13 வாசிக்கிறோம். வெளிப்படுதல் 12 கடைசி வசனம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவளும் அந்த பாருங்க என்றால், அவள் அந்த பெருங்கழுகின் சட்டையை கொண்டு பறந்த உடனே அவள் வந்து அவன் என்ன செய்கிறான் என்றால், அவருடைய சப்தமான மிகுந்த கோபம் கொண்டு தேவனுடைய வசனத்தை வசனத்தின் வசனத்தை கை கொள்ளும் அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியுடனே மற்றவர்களுடனே யுத்தம் பண்ணப்படும். புத்தி இல்லாத கனிகளை போய் கொலை செய்வோம். அந்த இசுவனுடைய சந்ததி தான் புத்தி இல்லாத கனிகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்கள் அவங்களை கொலை செய்வான். எல்லா விதமான இதுவும் ஒரு மனுஷனுடைய ஆதிக்கம். எல்லா பொருளாதாரம், எல்லா பணமும், எல்லா ஆடு மாடுகளும், எல்லா லேண்டும், எல்லா பிசினஸும், எல்லாத்துக்கும் மகன்கள் எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல வரும்பொழுது ஜனங்கள் அடிமையாக தான் போகும். யூதர்களுடைய ஷேர் மார்க்கெட் எல்லாம் பிரேக் பண்ணிடுவான். இதை எல்லாத்தையுமே தீர்வளித்த பொழுது எல்லாமே அவனுக்கு அடிமையாக வேண்டி வரும். ஆனா நீங்களும் நானும் அடிமை அல்ல. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு நம்மை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து வார்த்தையை நேசித்து பற்றி கொண்டாத எந்த நாளும் எந்த நிமிஷம் நமக்கு தெரியாது. அந்த நாளையும் நாளையும் நம்ம அறியும். இப்பொழுது அடையாளங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நவம்பர் மாசத்திலிருந்து என்ன செய்தால் அது அந்த அடையாளம் தோன்றது. நீங்க பார்க்கும் பொழுது எக்கனாமிக் ரிசெஷன், பொருளாதார மந்த நிலைமை, சம்பளம் கொடுக்கல, என்ன செய்ய செக்கு கொடுத்தாங்க, நாங்க எப்படி போய் மாத்துறது, ஏடிஎம் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சுப்ரீம் கோர்ட் வக்கீலே சொல்லுகிறார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்றாரு, என் சம்பளத்தையும் நாங்க எடுக்க முடியலையே. அதனால பாருங்க, அதிகமான ஒரு காலம் வரும். நீ யாராவது எதிர்பார்த்துமா, யாராவது அப்படி எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி 2000 நோட்டு 500 நோட்டு புது நோட்டு வரும்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்காவது எதிர்பார்த்தீங்களா? எல்லாம் கொண்டு போய் பேங்கில் கொண்டு போடணும்னு நீங்க என்னைக்காவது எதிர்பார்த்தீங்களா? பணத்தை செலவழிக்கிறதுக்கு யோசிக்கிறது பயந்து பயந்து செலவழிக்கிறது. இது அந்த பணத்தை கொஞ்சம் வீட்டில் வைக்கிறதுக்கும் பயந்து பயந்து இந்த காலம் வந்துச்சா? பேங்கில் கொண்டு போறதுக்கும் பயந்து பயந்து போட்டோமா? என்ன இது? கத்துடைய வருகை சமயமா இருக்குது. ஹல்லேலூயா. அவர் வாசல் அருகே நினைக்கிறார். யோசேப்புக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது போல நமக்கு வெளிப்பாடு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வந்து யோசேப்புடைய குடும்பத்தாரா இருக்கிறோம். கத்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். பின்பு மேல கொண்டு செல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆயத்தமாயிருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆவியாக பரட்டும். இந்த சபையானது தேவகுமாரனை குமார்த்தைகளை பரப்பிக்கட்டும். அவிதமான நல்ல தேவனுடைய பிள்ளைகளை பரப்பிக்கட்டும். மற்றவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்க வேண்டாம். சாத்தான் இமிட்டேட் பண்ணுகிறோம். அதனால எனக்கு என்ன, இவன் யோசேப்பு ராஜாவுக்கு எல்லாத்தையும் சொந்தமாக்கிறோம். நம்ம இயேசுக்கு சொந்தமாக்குறோம். ஹல்லேலூயா. நான் உங்களை இயேசுக்கு சொந்தமாக்குறேன். நமக்கு உண்டானது எல்லாம் அவருக்கு. நம்முடைய பலம், நம்முடைய வீடு, நம்முடைய பணம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய அந்தஸ்து எல்லாமே இயேசுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுக்கும்போது சாத்தான் வந்து எனக்கு என்றால் ஜனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண கட்டாயத்தினாலே, சட்டத்திட்டத்தினாலே, வரியினாலே வரியை விதித்து இதை எது சேர்ந்தால் இவ்வளவு பணம் இருந்தால் அதுக்கு மேல நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இத்தனை பர்சன்ட் 200% எடுத்துக்கொள்வோம். இப்படி சொல்லும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் ஜனங்கள் மத்தியில் ஒரு பயம், ஜனங்கள் மத்தியில் ஒரு என்ன குழப்பமானது. அதுதான் மந்த நிலை. இன்னைக்கு அமிதமான மந்த நிலை இருக்கு. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம கடைசி காலத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கோம். Satan is behind the politics. Satan is behind the organization, religion, satanic power, political power, demonic power. எல்லாமே மங்கின கூறியில ஒன்னா சேர்ந்தது. இப்பொழுது அவன் அதிக ஃபாஸ்டா போய்கொண்டிருக்கிறான். சாத்தான் அதிக ஃபாஸ்டா இருக்கிறான். கீ ஆஃப் சயின்ஸ் அவன் கையில் இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்பாடை கொடுத்தது போல நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாத்தையும் இயேசு ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசு ராஜாவுக்கு நம்முடைய ஆதி ஆத்மா சரீரத்தை சரண்டர் பண்ணணும். அப்படி சரண்டர் பண்ணவில்லை என்றால் ஒரு நாள் அந்திகிறிஸ்துக்கு நீங்க சரண்டர் பண்ண வேண்டியது வரும். காலால மிதிச்சு போடுவோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு மனப்பெருமாய் ஒப்பு கொடுத்தார். அவருக்கு நம்ம சரண்டர் பண்ணினார். நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் இயேசுவே அது உமக்கு சொந்தமானது. என்னை நான் முற்று ஒப்பு கொடுக்கிறேன். மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்காக நான் ஜீவிப்பேன். உங்களுடைய வருகையில நான் பங்கு பெற வேண்டும். இயேசுவே நீர் என்னை ஆயத்தப்படுத்தும். உலக அழிவில் இருந்து தப்பித்துக் கொடுவதற்கு அதுதான் வழி. மனுஷனுடைய ஆதிக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, பொல்லாத ஆவிகளுடைய ஆதிக்கத்திலிருந்து, பொலிட்டிக்கல் ஸ்பிரிட், டெமானிக் ஸ்பிரிட், ரிலிஜியஸ் ஸ்பிரிட் எல்லாமே ஒரு மனுஷன் கீழே வரும்பொழுது அந்த நாலாம் மிருகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கத்தர் இன்னைக்கு ஒரு தீக்குதேசி மூலமாக வெளிப்பாட்டை அனுப்பியிருக்கிறார். செவன் சீல் ஓபன் ஆயிருக்குது சார். ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம மேல கொண்டு சொல்வதற்காக இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாலாம் மிருகத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி மேல கொண்டு சொல்வதற்காக வந்திருக்கிறார். நாலாம் மிருகம் இப்பொழுது பவர் அதிகமாக வந்து கொண்டிருக்கு. உலகத்தின் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. சீடே ஒத்தங்கையில் தான் இருக்குது. அவன் சீடு தந்தாதான் விதைக்க முடியும். எல்லாமே ஒரு மனுஷன் கண்ட்ரோல்ல, உலகமே இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோல்ல வந்து கொண்டிருக்கிறது. விதமான இருக்கும் பொழுது இயேசுவே நான் வந்து அங்க போன நான் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் தரும், உன்னோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு நிறைய பிளஸிங் வச்சுக்கிறார். நீங்க ஒரு முறை மேல போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சொத்தும். அந்த நாளை மிஸ் பண்ணிட்ட எல்லாமே போச்சு. நல்ல விதமான பாதிப்புகளும் நம்ம மேல வரும். இப்பொழுது வந்திருக்கிற பாதிப்பு ஒண்ணுமே கிடையாது. இனிமே ஜாஸ்தி வரப்போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறது பஞ்சகாலம் இன்னும் கொடிதாக மாறும். செழிப்புள்ள வருஷங்கள் முடிந்து விட்டது. 7 இயர்ஸ் ப்ராஸ்பெரிட்டி முடிந்து விட்டது. 7 சபை காலங்கள் முடிந்து விட்டது. அதனால இருந்தாலே நம்ம வந்து கத்தரை எது நோக்கி இருக்க வேண்டிய ஆமீன் கத்தரா இயேசுவே பாரும் என்று அழைக்கிறேன். எல்லாருக்கும் அத்தனைக்கு நம்ம ஜெபிக்கல. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நமக்கு சூத்திரம் ஆண்டவரே.
Hallelujah, praise God, hallelujah, sotram andavre, thank you Jesus andavre, sotram esuve, hallelujah, sotram andavre. Vajigal thithira vandhiruva, varunnende namalithiruva. Vajigal thithira vandhiruva, உங்களுடைய வேத புத்தகத்தில் எல்லாமே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாம புத்தகத்தின் மேலே இந்த முத்திரை திறக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த விசேஷத்தின் மேலே இருந்த அந்த அடையாளங்களால முத்திரை போடப்பட்டது இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் காணும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்ததுக்காக சொல்றோம். எங்கள் கொடுத்த வெளிப்பாடானது ஆதாரத்தை பார்க்கிலும் அது மேலானது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாங்கள் வார்த்தையை கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். மற்ற மனுஷர்களைப் போல அல்ல, உலகத்தின் மக்களைப் போல அல்ல. நாங்கள் அவருடைய மனம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் எலெக்டட் பீப்புள். எங்களை நீ பாதுகாப்பான ஒரு இடத்துல வைத்து எங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறேன். வெளிப்பாட்டினாலே போஷித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் அவருடைய எடுத்துக் கொள்ளப்படுவதை பங்கு பெறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். உலகமானது வீழ்ச்சி அடைய வேண்டிய நேரம், ஒரு மனிதனுடைய ஆளுகையில் வர வேண்டின ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகுது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் வந்தவரே உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது உலகத்திலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ மிகுந்த உபத்திரம் வரும். பல்லவத்திலே வாசமாயிருக்கிறவர்களுக்கு அவர பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம். இதன் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனென்றால் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்க முடியாது, உங்களுக்கு ஆபத்து வரும் என்று உங்களுடைய வார்த்தையில எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. எல்லாமே வந்து ஒரு மனுஷனுடைய ஆதிக்கத்தில் போய் மனுஷன் அடிமையாக வேண்டும். மனுஷனுக்கு அடிமையாகப்பட்டு அவனுடைய உத்தரவு இல்லாதபடி எதையுமே செய்ய முடியாது என்ற நிலைமை ஆண்டவரே வருங்காலத்திலே வரப்போகிறது. எங்களுக்கு நீ வெளிப்பாட்டை கொடுத்திருக்க, விசேஷித்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கு ரட்சணை தைத்து தந்திருக்கிறேன், வல்லமை தந்திருக்கு. உலகத்தில் இருக்கிற காலத்தில் எங்களுக்குள் இருக்கிற பெரியவர் எங்களை நீ பாதுகாக்கிறவராயிருக்கிறீர், போஷிக்கிறவராயிருக்கிறீர், எங்களை நடத்துகிறவராயிருக்கிறீர், முடிவிலே எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களுக்காக ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். நீ உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வீர். நான் உங்களுடைய பிரைடா இருக்கிறவங்க, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பட்டணத்திலே நாங்கள் மூடுகிற வாடகம் என்று இதமான பிளஸிங் எங்களுக்குமாக வைத்திருக்கிறேன். உலகத்தின் மக்களுக்கு ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இனி எக்கால ஊட போல மற்ற 3 தூண்கள் எக்கால சத்தங்களை நான் பூமியில் குடியிருக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. வேறு வேண்டுவார் இதோ ஐயோ அது கேட்டாங்க. வீட்டிலே வாழ எல்லாமே சாம்பலாக மாறுவார். துன்மார்கள் உங்கள் உள்ளங்காலங்களே சாம்பலாக இருப்பார்கள் சொல்லப்படும். சூழ போல எரியும் காலம் வரும் என்று சொல்லப்படும். சாத்தான் அதிகமான ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ல கொண்டு போகிறார். எங்களுக்கு நீ மகத்தான ராப்சர் வைச்சிருக்கிறேன், மகிமையை வைத்திருக்கிறேன். எங்களை நீ மகிமையிலே கொண்டு போகும்போது உலகம் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல போ. அந்த சாதன மனவாட்டி அவள் கீழே பாதாளத்துக்குள்ளே இறங்குகிறாள். அவள் தான்சாடிக்கொண்டு பாதாளத்தில் இறங்கும் பொழுது நாங்க ரியல் பிரைட் வந்து மேல ஸ்கைக்கு நாங்க போகிறோம். அது மாதிரி ஒரு தரிசனத்தை நீரும் ரவிகிதேசி கொடுக்கும் பொழுது தரிசனங்கள் நிறைவேறாமல் எப்படி போகும்? உங்களை வேத வாக்கியங்கள் நிறைவேறாமல் எப்படி போகும்? அதெல்லாம் எங்களுக்கு பேட்டர்ன் காண்பித்திருக்கிறீர். அது ஏற்கனவே நடந்திருக்கிறது. அது மறுபடியும் அதிக அளவில் அது நடக்கப்போகுது. அது சீத்தாமா இருந்தது, இப்பொழுது ஹார்வெஸ்ட்ல மல்டிபிள் ஃபார்மாக வரப்போகுது. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி
எங்களை குடும்பத்தை ஆயத்தப்படுத்த உதவிச்சு, எங்க சபையை நீர் ஆயத்தப்படுத்தும். இன்னும் யார் யாரும் நாங்கள் ஆயத்தப்படுத்த முடியுமோ, நாங்கள் அந்த மிஸ்ஸியை ஷேர் பண்ணத்தக்கதா கருதத்தான் ஆசீர்வதிப்பீராக. மலங்காலத்தை எடுக்கிற பெரிய சிறிய அனைவரை ஆசீர்வதியும் கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவானந்த அவர்கள் வந்து இங்கே பாடலை பாடும் பொழுது நம்மளால இருந்து வந்து காணிக்கை நாளை கத்தரை கனப்படுத்தும்.
பாடலின் 24, எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் கூற்றுந்த பரிமள தைலம் அவரைய நேசிக்கிறேன். அவர் நாமம் கூற்றுந்த பரிமள தைலம் அவரைய நேசிக்கிறேன். அல்லேலூயா புதி அல்லேலூயா எந்த அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா புதி அல்லேலூயா எந்த அண்ணலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை சிறுவைகளுக்கும் அருளிய கத்தனை கொண்டாடுவேன். இத்தனை திருவைகளித்தும் அருளிய கத்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே தேதமும் மண்ணுவாமல் சொந்தமாக பொழுந்தென்னும் புகப்பெல்ல நல்லித்தாரே சொந்தமாக பொழிந்தென்னும் புகப்பெல்ல நல்லித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகளித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிருபைகளித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேலை பொழுதே சமூகத்தை திருத்திகர் மறைத்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்றே திருவையும் பொழிந்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்றே திருவையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகளித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகளித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சத்தாரம் கெருகிடீர்ந்தானும் தாம் தஞ்சமே ஆனாரே அங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அங்குமே நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகளித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகளித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். என்ன தன்னலமே சுவை பாடிடுவேன் இப்பனை திருவைகள் நித்தமும் அருளிய கத்தனை கொண்டாடுவேன் இத்தனை திருவைகள் நித்தமும் அருளிய கத்தனை கொண்டாடுவேன்
நேசிக்கிற நல்ல இயேசுவை துதிக்கிறோம். இந்நேரமட்டமாக நாங்கள் உங்களுடைய வார்த்தை தியானிக்கத்தக்கதாக மைக்கு ஆராதனை செய்யும்படியாக காணிக்கினாலே மை கனப்படுத்தும்படியாக இந்த விதமான ஐக்கியத்தை தந்தைக்கா சூத்திரம் காலமன்னன் திரைக்கு இப்பாலே நாங்கள் அந்த பிரேமை ஆராதிக்கிறோம், நேசிக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். உங்களுடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் நாங்கள் உண்மை முகமுகமாய் காண்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நாளும் நேரமும் சீக்கிரமாய் வரட்டும். நாங்கள் அந்த பிரயாணத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம். கண்ணிமை பொழுதில் எங்களை மறுரூபப்படுத்தி நாங்கள் கழிப்போடு கூட அந்த நித்திய மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் அங்கே பிரவேசிக்கும் பொழுது உலகம் புலம்பலும் பதிப்புமிலே இருக்கும். மனுஷனுடைய பிடியானது மனுஷங்க மேலே வரும் பொழுது சாத்தான் தன்னுடைய பிடியை இருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அந்த மேலே பறந்து போய்க்கு பலத்தை நீ தந்து கொண்டிருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு என்னென்ன காரியங்களை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறீரோ சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தும். நாங்கள் ஏழத்துக்கான காணிகளை நீர் அங்கீகரித்தீராக. எங்களை நாங்கள் ஜீவ பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு நீர் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. எங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா போராட்டங்களையும் நீதானே முற்றிலுமாக நீர் அப்புறப்படுத்தி பரிபூர்ணமான சுகத்தை தருவீராக. பெரிய சிறியவர் அனைவருக்கும் நீ சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்க முழங்கால் போயிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் நாங்கள் மாலையில கூடி வரும் பொழுது உங்களுடைய பிரசன்ன உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மத்தியில் இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் கத்ரா இயேசுவின் நாமத்தை வேண்டிக்கொள்கிறோம். ஆமென்.
The glory to Thee, and Thy love is wonderful. He is the Jesus, the Son of Jesus, my King and Lord.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.